ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் பதம் 20 பகவான் ராமச்சந்திரனின் லீலைகள். தே அனிகபா ரகுபதேர் தே அனிகபா ரகுபதேர் அபிபத்ய சர்வே அபிபத்ய சர்வே ஸ்கந்தம் வருதாம் பந்தம் பருதாம் இப பத்தி ரதாசயோதை இவ பத்தி ரதாசயோதை ஜக்னோ திருமை கிரி ஜக்னோ திருமை கிரி கதேசிபீர் அங்கதாத்யா கதேசிபீர் அங்கதாத்யா சீதாபிமர்ஷ ஹத மங்கள ராவணேஷான் சீதாபிமர்ஷ ஹத மங்கள ராவணேஷான் தே அனிகபா ரகுபதேர் அபிபத்ய சர்வே ஸ்வந்தம் வரோதம் இவ பத்திர தாசயோதை ஜக்னோ திருமை கிரிகதே ஸ்ரீரங்கதாத்யா சீதாபிமர்ஷகத மங்கள ரவணசான் தே அனிகபா ரகுபதே ரவிபத்ய சர்வே தே அனிகபா ரகுபதே ரவிபத்ய சர்வே ஸ்வந்தம் வரோதம் இவ பத்தி ரதோசயோதை ஜக்னோ திருமை கிரிகதே ஸ்ரீபீரங்கதாத்யா சீதாபிமர்ஷ ஹத மங்கள ராவணேஷான் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சன்னாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ராமச்சந்திரரின் வடையை சேர்ந்த அங்கதன் முதலான சேனாதிபதிகள் எதிரியின் காலால் படையையும் யானைகளையும் குதிரைகளையும் மற்றும் தேர்களையும் எதிர்த்து பெரிய மரங்களையும் மலை சிகரங்களையும் கதாயுதங்களையும் மற்றும் அம்புகளையும் வீசி எறிந்தனர். இவ்வாறாக சீதையின் கோபத்திற்கு ராவணன் இலக்கானதால் எல்லா நல்லதிஷ்டங்களையும் இழந்த அவனது போர் வீரர்கள் பகவான் ராமச்சந்திரரின் போர் வீரர்களால் கொல்லப்பட்டனர். காட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட பகவான் ராமச்சந்திரரின் வீரர்கள் அனைவரும் வானரங்கள் ஆவர். இறைவனின் வீரர்களுடன் போரிடுவதற்குரிய தகுதி ஆயுதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ராவணனின் வீரர்களுடன் போரிடுவதற்கான தகுந்த ஆயுதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ராவணனின் வீரர்கள் நவீன யுத்த ஆயுதங்களை வைத்திருந்தனர். ஆனால் வானரங்களால் பாறைகளையும் மலை சிகரங்களையும் மரங்களையும் மட்டுமே வீச முடிந்தது. பகவான் ராமச்சந்திரரும் லக்ஷ்மணரும் மட்டுமே சில அம்புகளை எறிந்தனர். ராவணனின் வீரர்கள் சீதையின் சாபத்திற்கு உள்ளானதால் அவர்களை மரங்களையும் பாறைகளையும் கொண்டே வானர வீரர்கள் சுலபமாக கொல்ல முடிந்தது. இருவித சக்திகள் உள்ளன. ஒன்று தெய்வ பலம், தெய்வீக பலம், மற்றொன்று புருஷாகார பலம். ஒருவரது சுய புத்தியாலும் சக்தியாலும் உருவாக்கப்பட்ட பலம். பௌதிகவாதியின் பலத்தை விட ஆன்மீக பலம் உயர்ந்ததாகும். நவீன ஆயுதங்கள் தன்னிடம் இல்லை என்றாலும் பரமபுருஷரின் கருணையே முற்றிலும் நம்பி எதிரியுடன் ஒருவன் போரிட வேண்டும். எனவேதான் மாமனுஷ்மரயுத்த என்னை பற்றிய சிந்தனையுடன் போரிடு என்று அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்தார். நம்மால் இயன்றவரை எதிரியுடன் நாம் போரிட வேண்டும். ஆனால் வெற்றிக்கு பரமபுருஷரின் கருணையே நாம் நம்பியிருக்க வேண்டும். ஓம் தத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா தத்துரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் சாவிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் சபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ருஜாதம் சகதனாரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சகனலிதா ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே தேபதாக சுவாமினி விநாமினே நமாச்சாரிய பாதானிதா குருப்தானே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி விநாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே விதரசி திக்ஷுரநேதி கபாதி கமனீயம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயம் கேசவதிதா ராம சரீரா ஜாய் ஜகதீஸ்வரே ஜாய் ஜகதீஸ்வரே ஜாய் ஜகதீஸ்வரே ஹரே கிருஷ்ணா. நேற்று உபன்யாசத்துல என்ன நம்ம கலந்துட்டோம்னு ஒரு சில மனுஷங்கள் நிமிஷங்கள் பேசிட்டு இன்றைய தொடங்கலாம். நேற்று என்ன தெரிஞ்சிடும் ராமாயண கதையிலிருந்து? ஹனுமானுடைய பக்தி, ஹனுமான் எந்த அளவுக்கு பகவான் ஸ்ரீ ராமருடைய சேவையில் ஈடுபட்டார், அவர் அப்படி ராமருடைய சேவையில் ஈடுபடும் போது எப்படியெல்லாம் அவருக்கு தடங்கல்கள் வந்தது, அந்த தடங்கள் எல்லாம் மீறி அவர் சீதா பிராட்டியை மீட்கிறதுக்காக போனார், சீதா பிராட்டியை சந்திக்கிறதுக்காக போனார். முதல்ல என்ன தடங்கள் வந்தது அவருக்கு? அந்த மைநாத பர்வதம் வந்து அவர் சுகமா இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போசன் அனுமான் ஏத்துண்டாரா? ராமருடைய சேவையில் எனக்கு ஓய்வே கிடையாது. ஹனுமான் அந்த 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 மலை வந்து சுவர்ணம், தங்கத்தாலான மலை. ஆனா ஹனுமான் இந்த விதமான ஆடம்பரத்தையும் ஏத்துக்கல. அந்த மாதிரிதான் ஒரு பக்தன் பக்தி சேவை செய்யும் போது அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கலாம், பெயர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பக்தன் விரும்பக்கூடாது. ஒரு சுத்த பக்தன் பகவான் மேல உள்ள சுத்த பக்தியை மட்டும்தான் விரும்பணுங்கிறத ஹனுமான் அங்க உதாரணமா காமிச்சார். அதுக்கப்புறம் சுரேஷான் ஒரு அரக்கி ஹனுமானை பரீட்சை பண்ணாங்க. ஹனுமான் வந்து எந்த அளவுக்கு பணிவா இருக்கார், நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பணிவாக செயல்படணும், அதுக்கு ஹனுமான் உதாரணமா இருந்தார். அவர் எவ்வளவு பெரிய பக்தரா இருந்தாலும், மிகச்சிறந்த பாகவதரா இருந்தாலும், பகவானுடைய பக்தர்களே மிக உயர்ந்தவராகவும் பகவானுக்கு நெருக்கமானவராகவும் இருந்தாலும் ஹனுமான் ரொம்ப பணிவுள்ளவரா இருந்தார். அதுக்கப்புறம் சிமிக்கிங்கிற ராட்சசி வந்து ஹனுமான் மேல பொறாமை கொண்டார். ஹனுமான் மேல பொறாமை கொண்டு அவரை பக்தி சேவையில முன்னேற்றமா முன்னேறி போக விடாம அவரை பிடிச்சு இழுத்தார். அதே போல நம்மளும் பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் பொழுது நிறைய பேர் நம்முடைய பக்தி சேவைக்கு இடையூறா இருக்கலாம், நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துல பொறாமை கொள்ளலாம், நம்மளை இடையூறு செய்யலாம், நம்மளை கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைய விடாம தடங்கல்கள் செய்யலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஹனுமான் எப்படி அந்த பொறாமை இறக்கிய வென்றாரோ, அது போல நம்மளும் ஹனுமாவுடைய கிருபையினாலையும் ராமருடைய கிருபையினாலையும் இந்த மாதிரி பொறாமை உள்ளவங்களையும் ஜெயிக்கும். ஹனுமான் அந்த ராட்சசியை வதம் செய்தார். சுரேஷாங்கிறவ ஒரு தேவகன்னி தேவதை, அவர் ராட்சசியா உருவெடுத்து ஹனுமானை பரீட்சை பண்ணும்போது அவர் பணிவா அந்த ராட்சசி தன்னுடைய பணிவான குணத்தை வெளிக்காமிச்சார். அதனால அந்த சுரேஷா ஹனுமானுக்கு வரங்கள் கொடுத்தார், நீ கட்டாயம் ராமருடைய சேவையில இன்னும் முன்னேற்றம் அடைந்து சீதா தேவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே சமயம் சிமிக்கை ராட்சசி பொறாமை கொண்டு ஹனுமானை கொள்ளணும் நினைச்சதுனால ஹனுமான் ராமருடைய சேவைக்கு இவள் வந்து இடையூறா இருந்ததுனால அவளை வதம் செய்தார். அந்த மாதிரி ஒரு பக்தன் பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் பொழுது பொறாமைக்காரர்களும் அகங்காரம் உள்ளவங்களுடைய பக்தி சேவைக்கு இடையூறு வரும் பொழுது பொறுமையாக இருந்து அவங்களையும் பக்தி பாதையில கொண்டு வரும், அவங்களையும் ராமருடைய சேவையில் ஈடுபடும். நம்முடைய அதாவது பகவானுக்கு பக்தி சேவை செய்யறது எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தெய்வீகமான நிலைங்கிறது அறியாமல் உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம அவங்க ஏளனம் செய்யலாம், இடையூறு நம்முடைய பக்தி சேவைக்கு இடையூறு விளைவிக்கலாம், ஏளனம் செய்யலாம், நம்மளை குறை சொல்லலாம். ஏன் பகவான் ஸ்ரீ ராமரே அவங்க குறை சொல்லலாம். அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம அவங்க கிட்ட அதை செவிவிட்டு கேட்காம செவி கொடுத்து கேட்காம நம்ம என்ன செய்யணும்னா அவங்களையும் எப்படியாவது பகவானுடைய சேவையில கொண்டு வரணும். அதுதான் சிமிக்கிய ஹனுமான் மதம் செய்ததுலேருந்து நம்ம புரிஞ்சது. அதுக்கப்புறம் லங்கினி, லங்கினி லங்கையுடைய தேவதை. அவ அறியாமையினால ஹனுமானை தடை தன்னுடைய தனக்கு சக்தி இருக்குங்கிற அகங்காரத்தினாலும் அறியாமையினாலும் ஹனுமானை தடை விதித்தார். இப்போ ஹனுமான் அவளை ஓங்கி ஒரு அறவிட்டு அவருடைய அகங்காரத்தை போக்குனார். லங்கினி உடனே வழிவிட்டான் ஹனுமான். இப்படி பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு ஒருபோதும் அகங்காரம் இருக்கக்கூடாது. பகவானுக்கு பக்தி சேவை செய்யறவங்களுக்கு ஒரு நாளும் அகங்காரத்தை வெளிக்காமிக்க அகங்காரமே இருக்கக்கூடாது. இப்படி ஹனுமான் பல தடங்களையும் தாண்டி சீதா பிராட்டியை போய் சந்திச்சார். அங்க அசோகவனத்தை அங்க லங்கையவே எரித்து உருக செய்தார். இப்பதான் நம்ம பேசியிருந்தது ஒரு பக்தனுக்கு கோபம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. அப்ப ஹனுமான் லங்கைக்கு போற வரைக்கும் அவருக்கு கோபம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, பொறாமை கிடையாது. ஆனா லங்கையில போய் ஏன் ஹனுமான் லங்கையை எரிச்சார்? அவருக்கு ஏன் கோபம் வந்தது? ஒரு பக்தனுக்கு கோபம் இருக்கக்கூடாது இல்லையா? ஏன் ஹனுமானுக்கு கோபம் வந்தது? ஏன்னா ஹனுமான் பகவானுடைய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையூறு செய்யும் போது அவங்க கிட்ட தன்னுடைய கோபத்தை காமிச்சார். எப்ப ஒரு பக்தன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம்னா யாராவது பகவானையோ இல்ல பக்தர்களையோ இகழ்ந்து பேசினா அவங்க கிட்ட நம்ம கோபத்தை காமிச்சோம். அதே சமயம் நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினா நம்ம கோபப்படக்கூடாது. நம்மளை யாராவது இகழ்ந்து பேசலாம், அவதூறு பேசலாம், நீ மோசமானவன், நீ கீழ்த்தரமானவன், நீ அப்பேற்பட்டவன், நீ இப்பேற்பட்டவன், நம்மளை என்ன ஏழம் செய்தால் நமக்கு கோபம் வரக்கூடாது. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி தாங்க, நான் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா, ரொம்ப மோசமானவன். ஆனா அதே சமயத்துல நம்ம முன்னாடி இன்னொரு பக்தர்களையோ அல்லது பகவானையோ ஏளனம் செய்து பேசினா நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உடனே அங்க நம்ம கோபம். ஹனுமான் அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தினார். ராமனுடைய சேவைக்கார், ராமர் எவ்வளவு பராக்கிரம் வாய்ந்தவர், அவருடைய தூதனான எனக்கே இவ்வளவு சக்திகள் இருக்குன்னா இப்ப ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் என்னுடைய எஜமானன், அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அவர் ஸ்வயம் பகவான் கிருஷ்ண விஷ்ணு அப்படின்னு ஹனுமான் ஸ்ரீ ராமருடைய ராமருடைய சக்தியை வெளிக்காமிக்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய சக்தியை வெளிக்காமிச்சார். உண்மையில ஹனுமானுக்கு தன்னுடைய சக்தியை வெளிக்காமிச்சு புகழ் வாங்கிக்கணும், பேர் வாங்கிக்கணும் என்ன இல்லை. வெறுமனே ராமருடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும், ராமருடைய ஒரு சேவகன் ஒரு வானரம் என்னையே உன்னால பிடிக்க முடியலையே, ஸ்ரீ ராமர்த்தை நீ என்ன ஜெயிக்கவா போற அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறதுக்காக தான் ஹனுமான் ஒரு லீலையை புரிந்தார். அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நேற்று ராமாயணத்துல ஓகே, அதெல்லாம் கதைகள். நம்ம அதுல தத்துவங்களை தத்துவார்த்தங்களா கதைகளை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம், நல்லதுதான். அது பகவானுடைய பக்தருடைய லீலைகளையும் பகவானுடைய சரித்திரத்தையும் ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம ஹதய சுத்தமாகும். ஆனா அந்த கதையிலிருந்து நடைமுறையில நம்ம என்ன செய்ய போறோம்? ஹனுமானுடைய கதையிலிருந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நடைமுறையில பொறாமை கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, மற்ற பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பணிவாக இருக்கணும், கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும். சுக்ரீவன், சுக்ரீவன் என்ன பண்ணாரு? ராமருக்கு கொடுத்த வாக்க மறந்து புலன்பத்தில் மூழ்கி போயிட்டார் இல்லையா. தன்னுடைய மனைவிகளோடையும் பெண்களோடையும் நல்ல மதுபானத்தை அருந்தி அறியாமையில புலன்பத்தில் மூழ்கி போனார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் கோபாவேசமா வரும்போதுதான் அவருக்கு தன்னுடைய நினைவு திரும்ப வந்தது. அதனால சுக்ரீவனுடைய சரித்திரத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பக்தன் ஒரு காரணத்தை கொண்டும் பகவான் இருந்து தன்னை பிரிச்சு கூடாது. எந்த சூழலும் பகவான் மேல நம்ம மறக்க கூடாது. பகவான் எப்ப நம்ம பகவானை மறக்கிறோமோ, எப்ப நம்ம புலன்பத்தில் இருக்கோமோ அப்ப பகவானை மறந்துடுவோம். எப்ப பகவானை மறக்கமோ அப்ப நம்ம புலன்பத்தில் இருக்கோம். ரெண்டுமே ஒரே நெருக்கோட்டில் போகாது. புலன்பே வேணும், பகவானும் வேணும் நம்ம நினைக்க முடியாது. புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறதுனால பகவானை நினைக்க முடியாது. எவ்வளவு பேர் பகவான் நினைக்கிறாங்க, பக்தி செய்யறாங்க. அதே சமயம் பக்தி சேரங்கனால புலன்பத்தில் போய் இருக்க முடியாது. ஆனா சுக்ரீவன் அந்த செல்வம், அந்த கிஷ்கிந்தாவரை சக்கரவர்த்தி ஆன உடனே, அவனுக்கு பதவி கிடைத்த உடனே அது மேல உள்ள மோகத்தினால் அவன் தன்னை மறந்துட்டான். அப்ப தாரா வந்து சொன்னாங்க, லக்ஷ்மணன் ஒரு பெரிய யோகிகளும் ரிஷிகளுமே தன்னுடைய தபத்திலிருந்து விழுகும் போது நாங்கள் ஒரு சாதாரண வாரணர்கள், அதனால் நீங்கள் எங்களை மன்னிக்கணும்னு சுக்ரீனோட சார்பாக தாரா வந்து லக்ஷ்மண்ட்ட பிரார்த்தனை செய்யணும். அது உண்மைதான், பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்களே தன்னுடைய தபோ வலிமையிலிருந்து விழுந்துடுறாங்க, பெண்களாலும் வசதிகளாலும் அழகுனாலும். அப்படி இருக்கும்போது சுக்ரீவன் ஒரு வானரம், அவருக்கு இந்த பதவி கிடைச்சவொடனே அவர் கிஷ்கிந்தைக்கு சக்கரவர்த்தி ஆனமே அவன் நிலையிலிருந்து விழுந்ததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தயவுசெய்து அவரை மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் சுக்ரீவனும் பகவானுடைய கிருபையினால பகவானுடைய ஆசீர்வாதத்தினால சீக்கிரமாகவே அவருடைய நினைவுக்கு வந்தான். இதுதான் பக்தனுக்கும் பக்தர் அல்லாதவருக்குள்ள வித்தியாசம். பக்தர் அல்லாதவங்க அவங்க ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து வீழ்ந்துட்டாங்கன்னா பகவான் அவங்கள அவ்வளவு சீக்கிரம் திரும்ப கொண்டு வர மாட்டார். நிறைய நிறைய முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள்லாம் தன்னுடைய தபோ வலிமையிலிருந்து விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பல முயற்சிகள் பண்ணி அதில் முன்னேற்றம் அடைவாங்க. ஆனா ஒரு பக்தன் சிறிது இந்த பக்தி பாதிருந்து விலகி போயிட்டா கூட பகவான் விட மாட்டார், உடனே ஒன்று திரும்ப கொண்டு வந்து. எப்படி ஒரு குழந்தை வந்து இங்கே பொருள் காட்சியெல்லாம் போனீங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் போனால் குழந்தை வந்து அப்பா கையை பிடிச்சிட்டு போகும். அப்பா கையை இருக்க முடியாது, நிறைய கூட்டம் இருக்கும், அப்பா கையை பிடிச்சிட்டு போகும். அந்த குழந்தைக்கு சில சமயம் கையை விட்டுட்டு அப்பா கூட வராரு தைரியத்தில் கையெல்லாம் விட்டுரும். கையெல்லாம் விட்டுட்டு அப்பா கூட வரும்போது அது பஞ்சு முட்டாய், அந்த பெரிய பஞ்சு முட்டாய் இருக்கும், பஞ்சு முட்டாயை கேட்டு அதை பிடிக்கும், அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஒரு பெரிய பப்படம் இருக்கும், அதை கேட்டு அதை வாங்கி தருவார். பெரிய ராட்டனாந்தூரி இருக்கும், ஐஸ்கிரீம் என்னெல்லாமோ அங்கே இருக்கும், அந்த குழந்தை அதெல்லாம் கேட்டு அடம் பிடிக்கு அப்பா வாங்கி கொடுத்துருவார். ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் அப்பா தவற விட்டுச்சு அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கு அந்த 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 பொருட்காட்சியில் ராட்டனாந்தூரி இருக்கு, பெரிய பப்படம் இருக்கு, பஞ்சு முட்டாய் இருக்கு, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தருமா? அவங்க அப்பாவை காணும் நல்லா ஆரம்பிச்சிருக்கும். எல்லாமே அந்த ஐஸ்கிரீம் முதக்கொண்டு அந்த குழந்தையோட கையில் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. காரணம் கூட அப்பா இல்லை. இந்த சந்தோஷம் இல்லாதனால அந்த குழந்தை என்ன ஆகும், இதெல்லாம் அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தாது, அந்த அப்பா தான் அந்த குழந்தையை உண்மையாலுமே சந்தோஷப்படுத்தினார். அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை. நம்ம பகவானை மறந்து போய் இந்த உலகத்தில் உள்ள எப்போ ஒரு பொருட்காட்சியில் குழந்து போய் எல்லாத்தினாலும் வசீகரிக்கப்படுமோ அந்த மாதிரி நம்ம பகவானை மறந்துட்டு இந்த உலகத்தில் எல்லாத்திலையும் வசீகரிக்கப்பட்டிருக்கோம். பெயரால, புகழால, பணத்தினால, வசதிகள்னால, அகங்காரத்தினால, அறியாமையினால. ஆனா சுக்ரீவன் பகவானை சரணர் சரணடைந்து ஒரு பக்தனா இருந்ததுனால வெகு சீக்கிரமாகவே அவன் பகவானுடைய கிருபையினால் அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தார். உடனே லக்ஷ்மண்ட்ட வந்து சரணடைஞ்சார், ராமத்தை வந்து சரணடைஞ்சார். இப்ப சுக்ரீவனை பார்த்தோன்னே ராமர் என்ன சொன்னார், முதல் சுக்ரீவனை பார்க்கும்போது ராமர் என்ன சொன்னார், உன்னோடு நாம் ராமாயண கதை உண்மையாலுமே எல்லாம் கேட்டீங்களா தூங்கிட்டீங்களா? முதல் ராமர் குகனை பார்த்து என்ன சொன்னார், குகனை பார்த்தனே ராமர் என்ன சொன்னார், முதல் ராமர் குகனை பார்த்தோன்னு என்ன சொன்னார், உன்னோடு நாம் அறிவரானோம் சொன்னார். முதல் சுக்ரீவனை பார்த்தனே ராமர் என்ன சொன்னார், உன்னோடு நாம் அறிவரானோம், நீ என்னுடைய ஆறாவது சகோதரன். அப்படி சுக்ரீவன் தன்னுடைய சகோதரன் போல, ஒரு வானரத்தையே தன்னுடைய சகோதரன் போல பகவான் ஏற்றுக்கிட்டார் ஸ்ரீ ராமச்சந்திரன், அயோத்தியாவுடைய கோசல நாட்டு சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திரன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மகாத்மியம் அந்த நேற்று உபன்யாசத்தில் பேசணும். லக்ஷ்மணனுக்கு முதல் தாரா வந்து பழங்களையும் கனிகளையும் கொண்டு வந்து கொடுத்தா. அப்ப லக்ஷ்மணன் என்ன சொன்னார், பரமனுண்ட எச்சிலே நொச்சினேன், நொச்சிலே நாயுண்ட மிச்சமே அது அப்படின்னு. பகவான் சாப்பிட்ட மீதத்தை தான் நான் பிரசாதத்தை சாப்பிடுவேன், அப்படிலாம் அது நாய் சாப்பிட்ட மீது எனக்கு வேண்டாம். அதுதான் வைராகியம். ஒரு பக்தன் எக்காரணத்து கொண்டும் எந்த சூழலையும் பிரசாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. லக்ஷ்மணனுக்கு என்ன இருக்கு, லக்ஷ்மணன் நினைச்சிருந்தா அயோத்தியாலே இருந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ராமனுடைய நிழல் போல பின்தொடர்ந்த கண் இமையே மூடாம ராமனுக்கு சேவை பண்ண அந்த 14 வருஷம் லக்ஷ்மணன் கண் இமையை கூட இமை இப்படி மூடக்கூட செய்யல, அந்த அளவுக்கு ராமருடைய செயல் ஈடுபட்டார். இப்படி நேற்று உபன்யாசத்தில் பிரசாதத்துடைய மகிமை, அப்புறம் சுக்ரீவன் தன்னுடைய நிலையிலிருந்து மோகத்தினால மாறினது, திரும்பவும் அவன் ராமருடைய சேவையில் வந்து ஈடுபட்டது, அதுக்கப்புறம் ஹனுமானுடைய பராக்கிரமங்கள், ஹனுமானுடைய மகிமைகள், அவருடைய அவதார நோக்கம், அவருடைய அவதாரத்தினுடைய துவக்கம் எல்லாத்தையும் நேற்று உபன்யாசத்தில் கலந்துனேன். இப்படி ஹனுமான் சீதையை பார்த்துன்னு அந்த சந்தோஷத்தில் வானரங்களோட ராமருக்குரிய இடத்துக்கு வந்தாங்க. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராமர் ஹனுமானை ஆலிங்கனம் பண்ணி சொன்னார், ஹனுமான் நான் உனக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல, இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை நீ சொல்லியிருக்க. அப்படின்னு ஹனுமான் கண்ணீராலே ராமர் கண்கள் கண்ணீராலே ஹனுமான் அபிஷேகம் செய்வார். ஹனுமான் வந்து சீதை பிராட்டி கொடுத்த ஒரு மோதிரத்தை ராமர் கொடுப்பார். அதுக்கப்புறம் சீதா ஒரு கதை சொல்லுவாங்க, அது ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு கதை. எப்படி ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு கதையை ராமர் ஹனுமான் சொல்லி ஹனுமான் சீதைட்டு போய் சொன்னாரோ, என்ன கதை அது? மோதிரம் இல்லையா, இந்த மோதிரத்துல கல்லெல்லாம் இருக்கும். அதே போல சீதா பிராட்டியும் ஹனுமான் ஒரு கதை சொல்லுவாங்க, இது ராமனுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்சது, நீ போய் சொல்லு. அப்ப ராமர் ரொம்ப சந்தோஷப்படுவார், நீ என்ன பார்த்துட்டேங்கிறத இன்னும் உறுதியாகும். ஹனுமான் அந்த கதையை சொல்வார். ஒரு சமயம் தண்டகாரண்ய வனத்துல சீதாவும் ராமரும் இருப்பாங்க. இப்ப ராமர் தன்னுடைய தலையை சீதா மடியுடைய சீதாவுடைய மடியில வச்சு தூங்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு ஒரு காகம், அவன் இந்திரனுடைய பையன், அவன் பேர் காக்காசுரன். அவன் இந்திரனுடைய பையன் தான், தேவேந்திரனுடைய பையன், ஒரு தேவதை தேவனுடைய பையன். ஆனா அவன் எண்ணத்துல ரொம்ப கீழ்த்தனமானவனா இருந்தான், அதனாலதான் அவன் அசுரனா இருந்தான். அந்த காக்காசுரன் அங்கிருந்து பறந்து வந்து சீதையுடைய அழகுகளை மோகித்து போய் அவளை கொத்த ஆரம்பிச்சான். சீதையுடைய மார்புகள் எல்லாம் அவனுடைய அழகால குத்த ஆரம்பிச்சான். சீதா தேவியும் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க, ஏன்னா நான் ஏதாவது அசஞ்சு கிசஞ்சு ஏதாவது செய்துட்டா ராமர் தூங்கிட்டு இருக்கிற எந்திரிச்சுவாரு, அவர் தொந்தரவு செய்யக்கூடாது, அவரு அவர் ஓய்வில் இருக்காரு அப்படின்னு சீதாதேவி கூடுமான வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க. ஆனா அவன் அழகால கொத்தி கொத்தி சீதையுடைய உடல்ல இருந்து ரத்தம் பீரிட்டு ஓட ஆரம்பிச்சு. அப்போ உடனே ராமர் கண் விழித்து பார்த்தாரு, சீதாதேவினாலும் அந்த துன்பத்தை பொறுக்க முடியல. ராமர் சொன்னார், சீதே ஏன் இவ்வளவு நேரம் என்ன கூப்பிடல் நீ? அப்ப ராமருக்கு பயங்கரமான கோபம், தன்னு உடனே தன்னுடைய அஸ்திரத்தை எடுப்பார், கோதண்டை எடுத்து ஒரு அஸ்திரம் எடுத்து ராமர் கோபப்பட்ட உடனே இந்த காக்காசுரன் ஆகாசத்தை நோக்கி பறக்க ஆரம்பிப்பான். உடனே ராமர் தன்னுடைய அஸ்திரத்தை விட்டார், பிரம்மாஸ்திரத்தை ஏவினார் அந்த அசுரனை கொள்றதுக்காக. அவன் பல இடங்கள்ல பறந்து போனா, எங்க போனாலும் அந்த அசுரம் அவனை துரத்திட்டே வருது. உண்மையில வால்மீகி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ராமர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், தன்னை சரணடைந்தவர்களை வந்து ராமர் வந்து ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். ஆனா இந்த காக்காசுரன் ராமரை சரணடையாம அவன் பல இடங்கள்ல பறந்து போனான், அப்போ இந்த அஸ்திரம் அவனை துரத்திட்டே இருக்கு. அந்த அஸ்திரம் நினைக்குமா, இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கனே, ராமருடைய பாதத்துல சரணஞ்சா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேனே இவனை. அதுக்கப்புறம் ஒரு வகையில கடைசியில காக்காசுரன் வந்து ராமருடைய பாதத்துல வந்து சரணகதி அடைஞ்சான். அப்ப ராமர் சொன்னாரு, நீ அஸ்திரம் விட்டா விட்டதுதான், அதுக்கப்புறம் அதை திரும்பி வாங்க முடியாது. உடனே அவரோட ஒரு கண்ணை குத்துமான் அஸ்திரம், அவனை உயிரோட மன்னிச்சு விட்டாதான். இந்த மாதிரி ராமர் நிறைய பேரை மன்னிச்சு விட்டுட்டார். அவங்க அசுரங்களா இருந்தாலும் அவர் ராமருடைய பாதங்களை சரணடைஞ்சா ராமர் அவங்களை தண்டிக்கவே மாட்டார், அவங்களை மன்னிச்சு விட்டுடுவார். இப்படி இந்த கதையை சொன்னோடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஏன்னா இது ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சரித்திரம் கதை. அப்போ ஹனுமான் ராமர் ஆலிங்கனம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் எல்லா வானர்களும் சுக்ரீவன் கட்டளை ராமர் கேட்பார், அதுக்கப்புறம் சுக்ரீவா அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப சீதா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு, ஸ்ரீ லங்கால லங்காபுரியில இருக்காங்க சீதா, நம்ம உடனே சமுத்திரத்தை நோக்கி போகணும். எல்லா வானர்களும் சுக்ரீவனுடைய தலைமையில நல நீலன் ஜாம்பவான் அங்கதன் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வானரங்கள் துள்ளி குதிச்சு இங்கி அங்கி பாடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமனுடைய நாமத்தை சொல்லி துள்ளி குதிக்கிறாங்க, மரத்துக்கு மரம் தாவறாங்க, ஓடுறாங்க, ஆகாசத்துல பறக்கிறாங்க, பழங்களை பறித்து சாப்பிடுறாங்க. இப்படி பயங்கர ஆரவாரம் பண்ணிட்டு அந்த சமுத்திரத்தை நோக்கி போனாங்க. சமுத்திரத்தினுடைய அந்த எல்லை கிட்ட போன அந்த சமுத்திரத்துக்கிட்ட போன உடனே பார்த்தாங்க, எப்படி இப்ப போக போறோம், என்ன செய்ய போறோம். உடனே அந்த சமுத்திரத்தினுடைய கரையில ராமர் கூடாரம் அமைக்க சொன்னார். எல்லாம் டென்ட் போட்டு அன்று இரவு எல்லாம் அங்க தங்கினாங்க. எப்படி நம்ம சமுத்திரத்தை கடக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இது இங்க நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் என்ன ஆயிடும்னா, ஹனுமான் வந்து லங்கா புரிய எரிச்சு எல்லா பக்கம் தங்கமெல்லாம் உருகி அப்படியே லங்கையே தும்சம் பண்ணிட்டார். ராவணன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தலையில கையை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். உடனே தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டார், தன்னுடைய மந்திரிகள் சேனாதிபதிகள் எல்லாரையும் கூட்டு ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார். என்ன செய்யறது, ஒரு குரங்கு ஒரு வானரம் ராவனுடைய தூதன்னு சொல்லி இங்க வந்து லங்கையே தும்சமாக்கிருச்சு, இப்ப நம்ம எதிரிகளை சாதாரணமா நம்ம அளவிட முடியாது, உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய மந்திரிகள்ட்ட எல்லாம் கேட்டார். யாரு? ராவணன். எல்லாத்தையும் கேட்கிறார், என்ன செய்யலாம் என்ன பண்றது. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, ரகஸ்தன் இந்திரஜித் மால்யவான் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அதுல மால்யவான் உபதேசிப்பார், மால்யவான வந்து ராவணனுடைய அம்மாவுடைய அப்பா, அந்த ராவன் தாத்தா முறையாவர், பாட்டனார் முறையாவர், அவர் சொல்வாரு, மால்யவான் நீ எதிரியை வந்து என்னைக்குமே அவனுடைய பலத்தை குறைவா நினைக்க கூடாது, வந்திருக்கக்கூடிய மாநிலர்கள் சாதாரணமான ஆட்களா தெரியல, அவங்க சாசா விஷ்ணுவோட அம்சமா இருப்பாங்க போல இருக்கு, ராவணா ஒரு பொண்ணு ஒரு சீதாவுக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டாம், ஒட்டுமொத்த ராட்சச வம்சமே அழிஞ்சிரும் போல இருக்கு, தயசுது நீ சீதையை திரும்ப கொடுக்கணும்னு. ராவணன் கேட்கவே அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்கல, அவருடைய அறிவுரைக்கு மரியாதை கொடுக்கல. அதே மாதிரி மண்டோதிரி வந்து சொல்றா ராவணன் பிரபு, உங்களுக்கு நாங்க நான் இருக்க எண்ணற்ற மனைவிகள் இருக்காங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு சேவை பண்றோம், இந்த ராமன்கிட்ட நம்ம நீங்க வம்புக்கு போக வேண்டாம், அவனுக்கு பகைமையை ஏற்படுத்திக்க வேண்டாம், உங்களுக்கும் ராமனுக்கும் எந்த பகையும் கிடையாது, தயவுசெய்து சீதையை திருப்ப கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ராவணன் சம்மதிக்கவே, ஆக்சுவலி ராவணன் ஒரு பிராமணனுடைய பையன், அதாவது அவங்க அப்பா ஒரு பிராமணர், அவங்க அம்மா ஒரு ராட்சசி, ஒரு அசுர குலத்துல வந்தவர், விஸ்லவான் அப்படிங்கிறது அவங்க அப்பாவுடைய பேர். அந்த விஸ்லவான் புலஸ்திய முனிவருடைய வம்சத்துல வரக்கூடியவர், புலஸ்திய முனி வந்து ஒரு பிராமணர், ஒரு முனிவர், அவருடைய வம்சத்துல வரக்கூடிய விஸ்லவான் அப்படின்றவரும் விஸ்லவனன் அப்படின்றவர் ரெண்டு பேர். இந்த விஸ்லவனன் தான் குபேரன், குபேரன் வந்து தேவர்களுடைய சொத்துக்கே அதிபரர். அப்ப குபேரனுக்கு வந்து அவனுடைய தலைநகரம் லங்கா, லங்கா வந்து ஸ்வர்ண லங்கா, அந்த ஸ்வர்ண குபேரனுடைய ஒட்டுமொத்த அந்த செல்வ செழிப்பும் லங்கையில் இருக்கும், அற்புதமான நகரத்தில் குபேரன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கார். அப்ப இந்த விஸ்வவான் தன்னுடைய அவர் வந்து ஒரு நாள் அப்படி ஒரு நாள் அவர் இன்னொரு ராட்சசன் சந்திப்பார், அந்த ராட்சசனுடைய பொண்ணு கைகசின், அந்த கைகசிய விஸ்வவான் பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்திருக்கிறாங்க. திருமணம் செய்த உடனே அந்த கைகசி ஒரு அமங்கலமான நேரத்தில் அந்த விஸ்வவான தன்னோடு சந்தோஷமா இருக்க கூப்பிடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவார், இந்த நேரம் வந்து மங்களமான நேரம் இல்லைன்னு, ஆனாலும் கைகசி வந்து விரும்பினதுனால இந்த கைகசிக்கும் விஸ்வவாசம் பெறக்கூடிய குழந்தைகள் ராட்சச குழந்தைகளா பிறந்த, அதுல முதல் குழந்தைக்கு 10 தலைகளோட 10 தலை 20 கைகள், பயங்கர கோரமான ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, ஒரு பெரிய மாமிசம் மாதிரி, பெரிய பெரிய மலை மாதிரி ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ராட்சசி, அவ்வளவு அசிங்கமான ஒரு பொண்ணு. அவ கைகசி அழுதா, நான் என்ன செய்யறது, எனக்கு பிறந்த குழந்தையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த முனிவர் வரம் கொடுத்தார், உனக்கு பெறக்கூடிய கடைசி குழந்தை ஒரு நல்ல தர்மவானா, நல்லவனா இருப்பான், நல்ல பகவான் மேல பக்தி உள்ளவனா இருப்பான். இது முதல் குழந்தையா ராவணனும், இரண்டாவது குழந்தையா கும்பகர்ணனும், அப்புறம் சூர்பனகா, கரண், தூஷன், அதுக்கப்புறம் விபீஷன், இந்த மாதிரி 5-6 குழந்தைகள். இவங்க எல்லாருமே வந்து ராவணன் என்ன பண்ணுவார்னா, ராவணன் கும்பகர்ணன் இவங்கெல்லாம் வந்து பிரம்மாவை குறித்து தவம் செய்வாங்க, கடுமையான தவம், பல 1000 வருஷங்கள், 1000 தெய்வ வருஷங்கள் வந்து பிரம்மாவை குறித்து தவம் செய்யறாங்க. யாரெல்லாம், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். அப்படி தவம் செய்யும் போது பிரம்மா ராவணன் முன்னாடி வந்தார், 1000 வருஷங்கள் சாப்பிடாம தூங்காம கடுமையான தவம் செய்தார் ராவணன். அப்ப வந்து தசக்ரீவன் பேர், அப்ப வந்து ராவணன் பேர் இல்ல, தசக்ரீவன், தச அப்படின்னா 10 தலை, தசக்ரீவன். அந்த தசக்ரீவன் பிரம்மாவை குறித்து தபம் பண்ணி பிரம்மா வந்து உடைய பாட்டனர், ஏன்னா பிரம்மாட்டு இருந்து அந்த புலஸ்திய சப்த ரிஷிகள் வருவாங்க, 7 ரிஷிகள், பிரம்மா பிரம்மாட்டு இருந்து 7 ரிஷிகள், கஷ்டபர், கர்தமர், புலஸ்தியர் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் சந்ததிகளை உற்பத்தி பண்றவங்க. அந்த பிரம்மா பிரம்மாவுடைய பையன் புலஸ்தியர், புலஸ்திய முனிவர்கிட்டிருந்து அந்த வம்சத்துல வந்ததுனால பிரம்மா ஒரு வகையில ராவணனுடைய அந்த தசக்ரீவனுடைய மூதாதரியுடைய இதுல வரக்கூடியவர், பாட்டனாருடைய பாட்டனார் அந்த மாதிரி. இப்ப பிரம்மா வந்து இந்த தசக்ரீவனுடைய தபத்துல ரொம்ப சந்தோஷமாய் கேட்பாரு, தசக்ரீவா உனக்கு என்ன வர வேணும், ஏன்னா அவன் எப்படி தபம் பண்ணான்னா கடுமையான தபம், ஒரு ரெண்டு கால அப்படி புதிய கட்டவரில் கீழே ஊனி கை ரெண்டையும் மேலே உயர்த்தி கடுமையா தபம் செய்தான், வெயில மழையில பனியில ஓரொரு தலையா வெட்டி யாக குண்டத்துல போடுவாங்க, தன்னுடைய ஓரொரு தலையும் வெட்டி யாக குண்டத்துல போட்டான். கடைசியில 10வது தலையை வெட்டி போடும்போது பிரம்மா வந்த சொன்னார், உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ கடுமையான தவம் செய்யற, அவர் சொன்னார், எனக்கு மரணமே இருக்கக்கூடாது. பிரம்மா சொன்னார், அது முடியாது, மரணம் இந்த பூமியில பிறந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும், மரணம் இல்லாத மார்க்கத்தை யாருக்குமே செய்ய முடியாது. அப்போ அந்த தசைக்கிரிவை நினைச்சான், வேற ஏதாவது வேணா நீ கேளுன்னு பிரம்மா சொன்னார். அப்ப அவன் நினைச்சான், இதனால ஒருத்தனுக்கு மரணம் ஏற்படும், ஒண்ணு தேவர்களால் நான் கொல்லப்படலாம், இல்ல யாராவது தேவர்களால இல்ல ரிஷிகளால முனிவர்களால இப்படி பல விதங்கள் அவன் யோசிச்சான். அப்ப அவனுக்கு மரணமே ஏற்படாத மாதிரி ஒரு வழியை எடுத்துக்கிட்டான். பிரம்மா அவனுக்கு எல்லாம் அவன் கேட்கறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொன்னார். ஆனா மனுஷங்களை பத்தி மட்டும் அவன் கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் நினைச்சா மனுஷங்களை என்ன என்ன செஞ்சிட முடியும், மனுஷங்கள் ஒரு அர்த்த உயிரினங்கள், அவங்க என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு மனுஷங்களை பற்றி பிரம்மாண்ட கேட்கவே இல்லை. மற்ற வரங்கள்லாம் வாங்கிட்டான், வரங்கள்லாம் வாங்கி அந்த தசக்கிரிவன் பயங்கரமான பராக்கிரமசாலி ஆயிட்டான். அதுக்கப்புறம் கும்பகர்ணன் அவன் 10,000 தெய்வ வருஷங்கள் தவம் செய்துட்டு இருந்தான் பிரம்மாவை குறிச்சு. அப்ப பிரம்மா அவனுக்கு வரம் கொடுக்க வரும்போது தேவர்கள்லாம் பிரம்மாட்ட வந்து கெஞ்சினாங்க, தயவுசெய்து அவனுக்கு வரம் கொடுத்துடாதீங்க, இவன் ஒரு பெரிய ரெண்டாவது மேருமலை மாதிரி இருக்கான், இந்த உலக இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய மலை வந்து மேருமலை, பிரம்மாண்டமான மலை, இவனை பார்த்தா ரெண்டாவது மேருமலை மாதிரி இருக்கு. இவனுக்கு இவன் வந்து அவன் எப்படின்னா அவன் முழிச்சிருந்தானா மற்றவங்களுக்கு ஆபத்து. அவன் எப்பவுமே எண்ணற்ற மனுஷங்க மிருகங்கள் எல்லாத்தையும் கடிச்சு தின்னு அவன் ரத்தத்தை குடிக்கிறான், ஒத்திரும் உயிரோட வெற்றி வைக்க மாட்டான். இவன் இருந்தான்னா இந்த உலகத்துக்கே யாருமே உயிர் வாழ முடியாது. தயவுசெய்து அவனுக்கு எந்த வரம், ஏற்கனவே இப்படி இருக்கான், அவன் ஏதாவது வரம் கேட்டு நீங்க ஏதாவது கொடுத்துறாருங்கன்னு சொல்லி தேவர்கள்லாம் வந்து பிரம்மாட்ட கதறி அழுதான். கடைசியில பிரம்மா யோசிச்சா என்ன செய்யுது, உடனே தோடைய மனைவி சரஸ்வதி கூப்பிட்டாங்க, நீ போய் அவன் நாக்கில் இரு அப்படின்னு சொன்ன. அவன் தபம் தபத்தில் இருக்கும்போது பிரம்மா வந்தாரு, உடனே என் கண் விழிச்சான், உனக்கு என்ன வர வேணும்னு பிரம்மா கேட்டாரு. சரஸ்வதி அவன் நாக்கில இருந்து சொல்லிடுவாங்க, அவன் கேட்டுடுவான், எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கணும், எனக்கு தூக்கம் வேணும், அப்படியே ஆகட்டும், நீ வந்து 6 மாத காலம் தூங்கிட்டு இருப்பேன், முதல்ல தூங்கிட்டு இருப்பேங்கிற வரம் கொடுத்துருவாரு. உடனே கும்பகர்ணன் நினைவு வந்துடும், ஐயோ நான் 10,000 தெய்வ வருஷங்கள் தவம் இருந்து பிரம்மாண்டத்தை தூங்குற வரத்தை கேட்டேன்னு சொல்லி பயங்கர வேதனைப்பட்டாரு. இல்ல இல்ல பிரம்மதேவ், ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, எனக்கு நீங்க ஏதாவது வரம் கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்னா நீ 6 மாத காலம் தூங்கிட்டு இருப்ப, ஒரு நாள் விழிச்சிருப்ப, அப்ப நீ என்னெல்லாம் வருதோ, நீ என்னெல்லாம் சாப்பிடலாம், நீ எப்படி வேணா இருந்துக்கலாம், அப்படி ஒரு வரம் வாங்கிட்டான் கும்பகர்ணன். அப்படி கும்பகர்ணன் வரம் கொடுத்தார், கும்பகர்ணனுக்கு பிரம்மா வரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் 3வது விபீஷணன், அவர் 1000 தெய்வ வருஷங்கள் தவம் பண்ணிட்டு இருந்தார். விபீஷணன் வந்தார் பிரம்மா, விபீஷனா உனக்கு என்ன வரம் வேணும், நான் எப்பவுமே சத்தியத்தின் வழியில் நடக்கணும், தர்மத்தை பின்பற்றணும், ஒருபோதும் அநீதிக்கு உடன் போகக்கூடாது, எப்பவுமே நல்ல காரியங்களை செய்யணும், நல்லவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படியே ஆகட்டும் சொன்ன. இந்த பகவான் மேலே எப்பவும் நான் பக்தி செய்யணும், அப்படியே ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி 3 பேரும் வரங்கள் வாங்கிட்டாங்க. வரங்களை வாங்கின உடனே தசக்கிரீவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். அவன் உடனே போன அவனுடைய சகோதரன் விஸ்ரவணன், அதாவது குபேரன், குபேரன் லங்காபுரியில் இருக்கான்னு சொன்ன, அவனுக்கு ஏற்கனவே லங்காபுரி மேல ஒரு கண் இருந்தது, எப்பயாவது லங்கை நான் என்னோட வசத்தை பசப்படுத்தணும்னு சொல்லி அவன் குபேரன்ட்ட போய் சண்டை போட்டான். குபேரன் போய் சண்டை போட்டு அவனை நாடு கடத்தி அவனுடைய புஷ்பக விமானம் அவருடைய சுவர்ண லங்கா எல்லாத்தையும் தசக்கிரீவன் அபகரிச்சான். குபேரன் நாட்டை விட்டு கைலாசத்துக்கு ஓடி போயிட்டான், சிவபெருமானுக்கு இடத்துல கைலாசத்துல போய் அங்க குபேரன் வாழ்ந்தது. அப்படிதான் தசக்கிரீவன் லங்கைக்கு சக்கர லங்கேஸ்வரன். அவனுக்கே ராவணன் பெயர் வந்ததுன்னா, ஒரு சமயம் அந்த தசக்கிரீவன் தன்னுடைய தபோ வலிமையினாலையும் தன்னுடைய எண்ணற்ற வரங்கள் வாங்கினாலும் அவன் பெரிய ராட்சசனா இருந்தாலும் ரொம்ப கர்வத்தோட பல மன்னர்களை பல சக்கரவர்த்திகளை தன்னுடைய சண்டையை கூப்பிடுவான், பல பேர் கூட போய் யுத்தம் செய்து அவங்களை கொன்னுடுவான். சில சமயங்களில் நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவன் கொண்டு அவன் ரத்தத்தை குடிப்பான், அவ்வளோ ஒரு கொட்டூரமாக ராட்சசன். யாரு? தசக்கிரீவன். அப்போது அவன் ஒரு நாள் கைலாசத்துக்கு வருவான். அவன் கைலாசத்தில் வரும்போது ஆக்சுவலி அவனுக்கு என்ன பிரச்சனைனா, தசக்கிரீவனுக்கு அவனுக்கு வந்து பெண்கள் மேலே அவ்வளோ ஒரு மோகம், எந்த பெண்ணை பார்த்தாலும் விட்டு வைக்க மாட்டான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பொருட்களை சேகரிப்பாங்க, சில எல்லாம் வந்து இந்த விதவிதமான ஸ்டாம்பெல்லாம் சேர்த்து வச்சுப்பாங்க, காந்தி படம் போட்டது, நேரு படம் மாதிரி ஸ்டாம்பெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. சிலர்கள் இந்த வெளிநாட்டு ரூபா நோட்டு, இந்திய ரூபா நோட்டு, இந்த நாணயங்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கலெக்ஷன் பண்ணுவாங்க, விதவிதமான சில பொண்ணுகள்லாம் நிறைய சாரியெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி தசக்கிரீவன் யாரை கலெக்ஷன் பண்ணி பண்ண, எண்ணற்ற பெண்கள், கந்தர்வர்களுடைய பெண்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதாரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், எங்கெல்லாம் எந்தெல்லாம் அழகான பெண்ணை சந்திக்கிறோம் அவங்க எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு வந்துவான். இப்படி விதவிதமான பெண்களோட மாளிகையில் இருப்பான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பலவீனமே அதுதான், ராவணன் தசக்கிரீவன் அவனுக்கு பலவீனமே அதுதான். அது அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்க அம்மா யாரு? கைகசி. கைகேசிக்கு நல்லா தெரிஞ்சது, என்னுடைய பையன் இப்படி பெண்களுடைய மோகத்தினால அதுவே எனக்கு அழிவுக்கு காரணமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஒரு நாள் தசக்கிரீவனை கூப்பிட்டாங்க, தசக்கிரீவா நீ இப்படியே இருந்தீன்னா உனக்கு என்ன ஆயிரும் தெரியுமா, உன்னுடைய நம்ம ஒட்டுமொத்த ராட்சச வம்சம் அழிஞ்சிடும், அதனால உனக்கு பாதுகாப்பு வேணும், இந்த லங்கைக்கு பாதுகாப்பு வேணும், உடனே நீ கைலாசத்துக்கு போ, சிவபெருமான சந்தோஷப்படுத்து, அவர் ஒரு ஆத்மலிங்கம் தருவாரு, அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்து நீ லங்கையில பயிற்சி பண்ணா உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஜாய் ஸ்ரீ லங்கேஸ்வர் கி. ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்து பிரயிற்சி பண்ணா உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. உடனே ராவணன் கிளம்புனான் கைலாசத்துக்கு போறதுக்காக. அவன் எதுக்காக கைலாசத்துக்கு வரான், ராவணன் எதுக்காக கைலாசத்துக்கு வர, எதுக்காக சிம்பிளா சொல்லுங்க என்ன சொன்னீங்க, ஆத்மலிங்கம் வாங்கறதுக்காக. ராவணன் கைலாசத்துக்கு எதுக்காக வர்றாரு, ஆத்மலிங்கத்தை வாங்கணும், சிவபெருமான் இருந்து ஆத்மா அவருடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றி அதான் ஆத்மலிங்கம், அவர் தன்னே அந்த லிங்கமாக்கி அவனுக்கு கொடுக்கிறது. அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கறதுக்காக யார் வராங்க, ராவணன் தசக்கிரீவன் ஆத்மலிங்கம் வர்றது எங்க வராரு, சிவபெருமான் எங்க இருக்காரு, கைலாசத்தில் அங்க வராரு. அங்க வந்து ஆத்மலிங்கமாக வந்தவர் பார்வதி தேவியை பார்ப்பார். பார்த்த உடனே பார்வதிக்கு மேல அவ்வளவு ஒரு மோகம் வந்துடும், இவ்வளவு ஒரு அழகான பொண்ணா, இவ்வளவு நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கிட்டு போறத விட கைலாசத்தையே நான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி கைலாச மலையே பேக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி தன்னுடைய கைகளை வச்சு 10 கைகளை வச்சு அப்படி 20 கைகள் அப்படி கைலாச மலையை புனைஞ்சு தூக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி மலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். பார்வதி தேவி நடுக்கமாய் சிவமான இருக்குமா பிடிச்சிக்குவாங்க, ஐயோ இந்த ராட்சசன் என்ன பண்றான், கைலாசியை தூக்குறானே அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ரொம்ப பதட்டமாயிடும். அப்ப சிவமா அப்படியே சிரிச்சே என்ன பண்ணுவாரு, தன் கால் கட்டைகளால் அந்த மலையை அமுத்துவார், அவனுடைய கைகள்லாம் வந்து அதுல மாட்டி. யாருடைய கை, யாருடைய கை மாட்டிக்கும், ராவனுடைய கை மலையில மாட்டிக்கும். அப்படி பயங்கரமான வேதனை, அவன் தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சு கைகளை விடுவிக்கணும்னு பார்ப்பா முடியவே முடியாது. அப்படி உயிர் போற வேதனை, ராவணனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, கதறுவான், கத்துவான், அழுவான். அவனை கதறுறான்னு அவனுக்கு அப்படி அவன் அழுகிறத பார்த்தா மற்றவங்களை கதறி போயிடுவாங்க, அதனாலதான் அவருக்கு ராவன், மற்றவங்களை கதற வைக்கிறவன், அதனாலதான் அவருக்கு ராவணன்னு பேர். அப்ப அந்த ராவணன் அழுகிறத பார்த்தவனுடைய சேவகர்கள் எல்லாம் அவனுடைய மந்திரிகள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சிவபெருமானை சரணடைஞ்சிருங்க, அதை தவிர அவர் வழியே இல்லை. உடனே ராவணன் வந்து சிவபெருமானை குறிச்சு கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சான். தவம் இருந்து கடைசியில தன்னுடைய கைகளால தன்னுடைய உடலை கிழிச்சு உடல் இருந்து குடலெல்லாம் வெளியெடுத்து, அந்த குடல்ல யாழ்னு ஒரு இசைக்கருவி இருக்கு பாத்திருக்கீங்களா, யாழ்ங்கிற இசைக்கருவி அந்த காலத்துல இருந்தது, இப்பெல்லாம் பார்க்க முடியாது, இப்பெல்லாம் வந்து வேற மாதிரி இசைக்கருவி, இந்த சாவடிக்கிற இசைக்கருவி தான் வச்சு வாசிட்டு இருப்பாங்க. இந்த சினிமாலே சரி எங்க போனாலும் நல்ல மனதுக்கு இனிமை தரக்கூடிய இசை இருக்காது. அந்த காலத்துல பாடல்கள்லாம் பார்த்தா மனதுக்கு ரொம்ப பாடல்கள் வந்து அப்படியே சந்தோஷமா இருக்கிறது கேட்க, மனது அப்படியே சப்தமா இருக்கும். இந்த கர்நாடக மியூசிக் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே தூக்கம் வந்து, இப்போ உள்ள பாட்டெல்லாம் கேட்டா பைத்தியம் பிடிச்சிடும். அந்த காலத்துல இந்த யாழ்ங்கிற இசைக்கருவியில நிறைய கம்பிகள்லாம் இருக்கும், அதை வச்சு அப்படியே வாசிப்பாங்க, அப்பெல்லாம் அழகா இருக்கும் கேட்கறது. அது அந்த அந்த யாழ்ங்கிற இசைக்கருவி மாதிரி ராவணன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய குடலெல்லாம் உருவி அப்படியே அந்த யாழ் கம்பி மாதிரி ஆக்கிடுவார், கம்பி மாதிரி மாதிரி அதுல வாசிப்பாராம். அவர் அந்த வாசிக்கிறதுக்கு அந்த பாட்டுக்கு தான் சங்கராபரணம் பேர், சங்கராபரணங்கிற இசையை வந்து அதுல அப்படி வாசி வாசி சிவபெருமான குறிச்சு பாடுவார். ரொம்ப தன்னுடைய உடல்ல ரத்தமெல்லாம் வலியுது, ரத்தமெல்லாம் வரிஞ்சு ரொம்ப வேதனையோட கஷ்டப்பட்டு அந்த பாட்டு பாடி சிவபெருமான சந்தோஷப்படுத்துவார். சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் வந்து ஆசுதோஷ். ஆசுதோஷ்னா சீக்கிரமாவே சந்தோஷமாயிருவார், யாராவது அவர்கிட்ட வந்து ஏதாவது வரங்கள் கேட்டாலோ அவர் சேவை பண்ணாலோ அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாலோ உடனே சந்தோஷமாக வரங்களை கொடுத்துருவார். சிவபெருமான் இவனுடைய பக்தியில இவனுடைய தபத்துல இவனுடைய பிரார்த்தனையில உருகி போய் அவனை விடுவிப்பார். ராவணா உனக்கு என்ன வேணும், உன்னுடைய பக்தியில ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ராவணன் என்ன கேட்க வந்தாரு, பார்வதி எனக்கு வேணும்னு கேட்டேன். சிவபெருமான் என்ன கேட்டாரு, ஆத்மலிங்க கேட்கல பார்வதி வேணும்னு கேட்டாரு. சிவபெருமானும் பார்வதியை பார்த்தாரு, போ அப்படின்னு. பார்வதிக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு, சின்ன அவன் தான் பைத்தியாரத்தனமா கேட்கிறான், நீங்களும் என்ன போகிறீங்களே, அதெல்லாம் முடியாது, அவன் கேட்டால நீ போய்தான். அப்ப பார்வதி ஒரு கண்டிஷன் போடுவாங்க, ஒரு நிபந்தனை வைப்பாங்க, நான் போறேன் ஆனா நான் கூட பின்னாடி வருவேன், ஆனா எங்கேயாவது திரும்பி நீ வேற யாரையா பார்த்து நான் திரும்ப வந்துடுவேன். சரி வாங்க சரி, அவங்க ரொம்ப சந்தோஷம். பார்வதி அவங்க முன்னாடி போறாங்க, பார்வதி பின்னாடி வந்தாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்தான். போன உடனே அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு பந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணை பார்த்துன்னா அவ பின்னாடி போயிடுவான். பார்வதி திரும்ப வந்துடுவாங்க, அவனை தபிச்சுட்டு வந்துடுவாங்க. இவன் பொண்ணுங்களாலதான் அழிஞ்சு போறான், தபிச்சுட்டு வந்துடுவாங்க. யாரு? பார்வதி தேவி. அந்த பொண்ணு யாருன்னா மண்டோதரி. மண்டோதரி வந்து மால்யவான்கிற ஒரு அசுரனுடைய பொண்ணு. அவளும் ரொம்ப அழகா இருப்பா. அவ அழகில் மயங்கி அவட்ட போய் சொல்லுவான், ஏ அழகிய என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓ வரேன்னு சொல்லி அவ கூட வந்துடுவான். கடைசியில் மண்டோதரி கூட்டிட்டு வருவாரு. யார்கிட்ட? எங்க வராரு மண்டோதரி கூட்டிட்டு? லங்கையில் யார் இருக்காங்க? அவங்க அம்மா கை கசி இருக்காங்க. எதுக்காக போக சொன்னாங்க? ஆத்மலிங்கம் வாங்குறதுக்கு அனுப்பிச்சு இவர் என்ன கூட்டிட்டு வந்தாரு? மண்டோதரி கூட்டிட்டு வந்தாரு. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான கோபமாடும், திருந்தவே மாட்டியா நீ, உன் ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வர சொன்னா இவ்வளவு போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சரி என்ன பண்றது பரவாயில்ல இன்னொருக்கா போ அப்படின்னு. திரும்பவும் எப்படியாவது போய் சிவமான சந்தோஷப்படுத்தி ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வந்து லங்கையில வச்சிரு, அப்பதான் நீ உனக்கு துன்பம் இருக்காது. உனக்கு எந்த கஷ்டம் வராது, உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. யார் சொன்னாங்க? கைகேசி. அவங்க அம்மா சொன்னாங்க. திரும்பவும் ரெண்டாவது முறை சிவமான ராவணன் வந்தார் சிவமான்ட. இந்த தடவை வந்து சிவமான துதித்து பாடி எப்படியோ ஆத்மலிங்கத்தை வாங்கிட்ட. அவர் ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டாரு, தேவர்களுக்கு எல்லாம் பயங்கர பயமாயிடும். ஐயோ இவன் கொண்டு போய் இந்த ஆத்மலிங்கத்தை லங்கையில வச்சுட்டான்னா இவனை யாராலும் ஜெயிக்க முடியாது, இவனை அசைக்கவே முடியாது, இவன் வந்து இன்னும் பயங்கரமான பராக்கிரமசாலி ஆயிடுவான், எப்படியாவது இந்த ஆத்மலிங்கத்தை வென்றிருந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் ஒரு திட்டம் போடுவாங்க. அப்ப விநாயகரை கூப்பிடுவாங்க. விநாயகர்னா என்ன தெரியுமா? விநாயகர் ஏன் அவருக்கு விநாயகர்னு பேரு? வினைகளை தீர்க்கவும் செய்வார், வினைகளை கொடுக்கவும் செய்வார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? வினைகளை தீர்ப்பார் மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா உண்மையில விநாயகர்னா வினைகளை கொடுக்கவும் செய்வார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, விநாயகர் ஒரு அழகான சின்ன பையனா மாதிரி ராவணன் ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு போக முன்னாடி வருவார். ரொம்ப அழகா வசீகரமா பேசி அவன்கிட்ட அந்த லிங்கத்தை பார்த்துட்டு தரேன் சொல்லி வாங்குவார். ராவணும் அந்த பாலகனுடைய அழகுல எல்லாம் மயங்கி அந்த லிங்கத்தை அவன் கையில கொடுப்பாரு. அவர் அப்படியே கீழே வச்சிருவார். அவர் வச்ச உடனே அந்த லிங்கம் அங்கேயே பரிசு ஆயிடும். அவ்வளவுதான், நீ தூக்கிட்டே போக முடியாது. ராவணன் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்ப்பார், லிங்கம் வரவே செய்யாது. அந்த இடம் கோக்கர்ணம்னு சொல்லியிருக்கு. வட இந்தியாவில் போனீங்கன்னா கோக்கர்ணான்னு ஒரு இடம் இருக்கு, ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அந்த ஆத்மலிங்கம் இன்னியும் அங்க இருக்கு, பக்தர்கள்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கு, எண்ணற்ற பக்தர் யாத்திரை போறாங்க. அப்படி வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போக முடியாம செஞ்சிருவாங்க. சரி, ராவணன் ஆத்மலிங்கத்தை கொண்டு போக முடியாம தேவர்கள்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ராவணன் லங்கைக்கு திரும்ப வந்தார். அதுக்கப்புறம் ராவணன் பல இடங்கள்ல சஞ்சரிச்சு பிரயாணம் செய்வார். அப்படி ஒரு முறை ராவணன் ஆகாச மார்க்கமா வரும்போது ஒரு அழகான தபஸ்வி, ஒரு பெண், அவ்வளவு அழகவ. ஆனா அவ ஒரு துறவியோட ஆடை அணிஞ்சிருக்கா, அவருக்கு ஜடைமுடியெல்லாம் வச்சிருக்கா. அவ ஒரு துறவியோட ஆடை அணிஞ்சிருந்தாலும் ஜடைமுடியெல்லாம் வச்சிருந்தாலும் அவன் உடல் வந்து ஒரு அவ்வளவு அழகான ஒரு தேஜஸ், அவன் உடல் அவ்வளவு அந்த காடியே பிரகாசிக்கூடிய அளவுக்கு உடல்ல தேஜஸ் இருந்து. அவளை பார்த்த உடனே அவளோட அழகுல மயங்கி போனார் ராவணன். அப்ப எப்படியாவது இவ்வளவு தன்னுடைய வசப்படுத்தணும் சொல்லி அவன் மேல இருந்து கீழே இறங்கினான். இறங்கும்போது அவருடைய தபத்தை கெடுத்தான். அவ சொன்ன, நான் வந்து ஒரு முனிவருடைய புத்திரி, முனி புத்திரி குசத்வஜன்கிற முனிவருடைய பெண் தான், நீ தொந்தரவு செய்யாத, நான் விஷ்ணுவே எனக்கு கணவராக வரணுங்கிறத நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மகாவிஷ்ணுவே நான் கணவராக அடையணுங்கிறதுக்காக பல வருஷங்களாக நான் தவம் செய்துட்டு இருக்கேன், தயவுசெய்து என்னுடைய தவத்தை நீ கலைக்க கெடுக்காத அப்படின்னு. அவன் ராவணன் சொன்ன, அதெல்லாம் முடியாது, உடனே கூட லங்கைக்கு வரணும் சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுப்பான். ராவணன் வந்து தன்னுடைய கொடூரமான கையினால அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி பற்றி இழுக்கிறான். அப்ப உடனே அவனுடைய தபோ வலிமையினால் அவருடைய கை வந்து கூர்மையான பாலா மாறிடும். ஒரே வெட்டி அவன் கூந்தலை வெட்டி, அவன் கூந்தலும் வெட்டி அவன் கையோட கீழே விழும். அப்ப அவன் சொல்லுவா, ஏ துஷ்ட ராட்சசனே, நீ வந்து என்னுடைய தபத்தை கெடுத்து என்னை தொட்டதுனால நான் இந்த ஜென்மத்தில் நான் விஷ்ணு அடைய முடியாது, நான் இன்னொரு பிறவியில தான் விஷ்ணுகிட்ட போக முடியும். இப்ப நான் வந்து என்னுடைய சரீரத்தை நெருப்பு மூட்டு அதில் இறங்க போறேன், இறங்கி நான் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நான் வந்து யமனா வருவேன், என் மூலமா தான் உனக்கு மரணமே வரும் சொல்லிட்டு அந்த பெண், அவங்க பேர் வேதவதி. வேதவதிங்கிறவங்க அந்த தபஸ்வி, அந்த பக்தை, பகவான் மேல உள்ள பக்தியினால தன்னுடைய கூந்தலை அறுத்து அவன் கையை விட்டு அவன் இருந்து விடுபட்டு தன்னுடைய உடலை ஒரு நெருப்பா, தன்னுடைய தபோ வலிமையினால அவங்க உடல் அப்படியே ஒரு நெருப்பா எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க சீதா மாதாவா பிறந்தாங்க. யாரு? வேதவதி. அது அந்த வேதவதி தான் சீதா மாதா வந்தாங்க. இப்படி ஒரு ஒரு கதைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி வேதவதியோட சாபம். ஏற்கனவே யார் சாபம்? சத்தி பார்வதி ஒரு சாபம் கொடுத்திருக்காங்க, பெண்களாவது அவனுக்கு அழிவு வரும். அதுக்கப்புறம் இப்ப யார் சாபம் கொடுத்தாங்க? வேதவதி ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராவணன் திரும்பும் பல இடங்கள்ல போய் ஒரு சமயம் ரகுவம்சத்து, அதாவது ராமர் தோன்றிய ரகுவம்சத்துடைய மூதாதையர் ஒருத்தர் அனாரியன் ஒருத்தர் இருப்பார். அனாரண்ய சக்கரவர்த்தி அப்ப ரகுவம்சத்தை ஆட்சி பண்ணிட்டு இருப்பார், ராமருக்கு முன்னாடி, தசரதருக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த அனாரியன் போய் ராவணன் சண்டைக்கு போவார். ரெண்டு பேரும் கடுமையான யுத்தம் நடக்கும். ராவணன் அவனை பயங்கரமா யுத்தம் பண்ணி அவரை கொன்னுருவர். அப்படி அவர் இறந்து போகும்போது உயிர் குத்துயிரும் குடையுமா உயிர் துடிக்கும் போது அவர் சபிப்பார், என்னுடைய வம்சத்துல வர ஒரு மனுஷன், என்னுடைய வம்சத்துல வரக்கூடிய ஒரு நபர் உனக்கு யமனா வருவார், அவர் தான் உன்னை வதம் செய்வார், அந்த ஸ்ரீராமரே உன்னை வதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடலை விட்டார். யாரு? அனாரண்யன். அனாரண்யன் யாரு? தசரருடைய வம்சத்துல மூதாதையர், அதாவது ராமருடைய மூதாதையர்ல ஒரு லகு வம்சத்துல வரும். இது எத்தனாவது சாபம் ராவணனுக்கு? மூணாவது சாபம். முதல் யார் சாபம் கொடுத்தாங்க? பார்வதி தேவி. ரெண்டாவது வேதவதி. மூணாவது அனாரண்யன். இன்னொரு சமயம் ராவணன் கைலாசம் வழியா வருவார். அப்படி வரும்போது நந்தி தேவனை சந்திப்பார். நந்தி தேவனை பார்த்து நான் வந்து சிவனை சந்திக்கணும்னு ராவணன் சொல்லுவார். அப்போ நந்தி சொல்லுவார், இப்போ உடனே எல்லாம் பார்க்க முடியாது, என்னுடைய எஜமானன் கொஞ்சம் வேலையா இருக்கார், நீ பொறுமையா இருக்கணும். அப்போ நந்தியோடைய ரூபத்தை பார்ப்பார் ராவணன். அவருடைய முகமெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ராவணனுக்கு சிரிப்பு வரும். கேலி பண்ணி சிரிப்பார் ராவணன், உன்னுடைய முகம் ஒரு குரங்கு மாதிரி இருக்கு. அப்ப நந்திக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். என்ன நீ குரங்குன்னு சொல்லி சிரிக்கிறே இல்லையா, ஒட்டுமொத்த வானர சேனாக உனக்கு அழிவே வரும். சபிச்ச எல்லா வானர ஒட்டுமொத்த வானர்கள் உன்னுடைய லங்கையை உன்னோட ராட்சச வம்சத்தையே அழிக்கும் சாபம் கொடுத்தார். யாரு? நந்தி தேவன். அதனாலதான் தேவர்கள்லாம் வானர ரூபத்தில் தோன்றினாங்க. சுக்ரீவனாவும் ஹனுமானாவும் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் இப்படி எல்லாம் வாழர்களாகவும் கரடிகளாகவும் வந்து ராவனுடைய அழிவுக்கு காரணமான. இது எத்தனாவது சாபம்? நாலு. இன்னொரு சமயம் ராவணன் அப்படி ஆகாச மார்க்கமா போய் தேவலோகத்து வழியா போறார். அப்படி போகுந்த ரம்பாங்கிற ஒரு அப்சரை தேவதையை பார்ப்பார். ரொம்ப பயங்கர அழகு. அவன் வந்து நலக்குவேருங்கிற தேவ ஒரு கந்தர்வருடைய மனைவி அப்சரா. அவளை பார்த்தோன்னே அவளை அவளுடைய அழகுல மயங்கி அவளை அடையணும்னு நினைப்பார் ராவணன். ரொம்ப பலாத்காரம் பண்ணி வலுக்கட்டாயமா அவளை வந்து தன்னுடைய இச்சைக்கு ஈடுபடுத்துவார். கடைசியில ரொம்ப கத்தடி அழுதுட்டு போய் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி இந்த ராட்சசன் இப்படி செய்துட்டான். அப்ப அவர் சபிப்பான், இப்ப ஏற்பட்ட இந்த கொடூரமான செயல் பண்ணாவே எந்த பெண்ணையாவது அவங்க விருப்பம் இல்லாத வந்து பலவந்தப்படுத்தினானா அப்பவே தலை சின்ன அப்படின் வெடிச்சு இறந்து போவான் சொன்னான். அதனால ராவணன் எந்த பெண்ணையும் பலாத்காரம் பண்ண முடியாது, அவன் பிடிச்சு வந்து சிறைதான் வைக்க முடியும். அவங்களுடைய விருப்பம் இல்லாம அவங்களை பலாத்காரம் பண்ண நம்ம உடனே தலை வெடிச்சு இறந்து போயிடும். இது எத்தனாவது சாபம்? அஞ்சு. அப்படி அவன் சபிக்கும் போது வானத்திலிருந்து தேவர்கள்லாம் பகவானுடைய புகழ் பாடுவாங்களாம், ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. அப்படி எண்ணற்ற சாபங்களை ராவணன் வாங்கினான். சாபங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய பேர் உபதேசம் பண்றாங்க. மந்தோதிரி சொல்றாங்க, மால்யவான் சொல்றாரு, புத்திக்கு ஏறவே இல்லை அவனுக்கு. ஏன்னா காமம் தலையில ஏறி நிற்கு. ஒரு பெண்கள் எல்லா பெண்களுக்கும் அவங்க விதவிதமான பெண்களுக்கு அரண்மனையில் சிறை வச்சிருந்தான் ராவணன். இப்படி ராவணன் நாளுக்கு நாள் அட்டூழியை பண்ணிட்டே இருந்தான். அவன் இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சான், இந்த வானரன் ஒரு சாதாரண வானரன் வந்து இப்படி பண்ணிடுச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த சபையில ராவனுடைய சகோதரன் இருக்கார் விபீஷன். கும்பகர்ண தூங்கிட்டு இருக்கிறார். அவர் இப்ப சபைக்கெல்லாம் வரல, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். விபீஷன் உட்கார்ந்துட்டு இருந்தார். விபீஷன் சொல்லாரு ராவணன்ட்ட, நீ என்னோட சகோதரன், நான் உன்னுடைய நலன் விரும்பி தயவுசெய்து நான் சொல்றேன், அந்த ராமன் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது, அவன் சாட்சாத் விஷ்ணுவோட அம்சம், அவருக்கு அவனுக்கும் உனக்கும் எந்த பகைமையும் கிடையாது, தயவுசெய்து சீதை எப்பயாவது நீ திரும்ப கொடுத்துருன. ராவணனுக்கு பயங்கரமான கோபம். உண்மையில விபீஷன் ராவனுடைய பராக்கிரமங்கள்லாம் புகழ்ந்து சொல்வார். அப்போ ராவணனுக்கு பயங்கரமா இருக்கும், கண்கள்லாம் சவந்துரும். ராவணன் சொல்லுவார், நீ என்னுடைய குல துரோகி, ஏன் முன்னாடி என்னுடைய எதிரி நீ புகழ்ற அப்படின்னு கண்ணா அப்படின்னு விபீஷன் திட்ட ஆரம்பிச்சிருவார். அவன் திட்டது மட்டும் இல்ல, அவனோட பையனும் சேர்ந்து திட்டுவான். சிற்றப்பண்ணு கூட பார்க்காம விபீஷணன் வந்து இந்திரஜித் ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் திட்டுவான். எல்லாம் கேட்டு விபீஷணனுக்கு இவ்வளவு காலம் விபீஷன் பொறுமையா இருந்தாரு. ராவணன் தன்னுடைய சகோதரனா இருக்கிறதுனால எப்படியாவது அவனை நல்வழி படுத்தணுங்கிற காரணத்துக்காக விபீஷன் எவ்வளவு போதனைகளை சொல்லி பார்த்தாரு, ராவணன் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியில காலால் எட்டி உதச்சார் ராவணன் விபீஷணன். விபீஷணன் பார்த்தார், இவன் கையில இருந்து இவன் கூட இருந்து நம்ம சாகிறத விட ராமன் கையில சாகிறதே மேல சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவன். விபீஷனும் அவருடைய நான்கு சகாக்களும் ஆகாச மார்க்கமா வராங்க லங்கையிலிருந்து கிளம்பி இந்த வானவங்கள்லாம் இருக்கிற டென்ட்டுக்கு வராங்க. இந்த சமுத்திரத்துக்கு இந்த பக்கம் அவர் அங்கிருந்து கிளம்பி ஆகாச லங்கையிலிருந்து கிளம்பி ஆகாச மார்க்கமா சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வராங்க. இங்க வானவங்கள்லாம் சமுத்திரத்தை எப்படி கடக்கிறது சொல்லி அங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சுக்ரீவன் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் கோடிக்கணக்கான வானரங்கள்லாம் சுக்ரீவனை சூழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க எப்படி நம்ம சமுத்திரத்தை தாண்ட போறோம். அப்படி அவங்க பேசிட்டு இருந்தோம் ஆகாச மார்க்கமா பாக்குறாங்க நாலஞ்சு ராட்சசர்கள் வந்து நிக்கிறாங்க. அவர் சொன்னார் விபீஷணன் கூப்பிய கரங்களோட வரார், நான் வந்து ஸ்ரீ ராமரை பார்க்கணும், நான் ராவனுடைய சகோதரன் விபீஷணன், நான் ராமரை அடைக்கலம் புக வந்திருக்கேன். தென்னே விபீஷன் ராமத்தை போய் சொன்னார், இந்த மாதிரி லங்கேஸ்வனுடைய சகோதரன் வந்திருக்காரு, என்ன சூழ்ச்சியோ என்ன காரணமோ தெரியாது, உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, உங்களை சரணடைய வந்திருக்கேன்னு சொல்றாரு. உடனே ராமர் அவர் சரணடைய வந்திருக்காருன்னு சொன்னே உடனே கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார். விபீஷன் ஆகாச மார்க்கமா கூப்பிய கரங்களோட நிக்கிறார். ராமர் நினைச்சா எந்த முடிவும் என்னால் சுயமா எடுக்க முடியும், அவர் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் யார்ட்டையும் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சுக்ரீவன் அந்த படையுடைய தலைவன்கிறதுனாலையும் ஹனுமான் ஒரு சாஸ்திரம் தெரிஞ்சவர்களாலும் அங்குள்ள ஓரத்துக்கும் ராமர் மரியாதை கொடுத்தார். சுக்ரீவன் கேட்டார் ராமர், சுக்ரீவா இவரை ஏத்துக்கலாமா, நம்ம இவர் நம்ம சரணடையே வந்திருக்காரு, இவரை ஏற்றுக்கலாமா? யார் சரணடைய வந்திருக்காங்க? யார் கேட்கிறாங்க ஏத்துக்கலாமான்னு? யார்கிட்ட கேட்கிறாங்க? சுக்ரீவன் ராமர் சுக்ரீவன் கேட்கிறார். சுக்ரீவன் சொன்னாரு, ராமா இவனை ஒருபோதும் ஏத்துக்கூடாது, இவன் வந்து லங்கைக்கு சக்கரவர்த்தி ஆகணுங்கிற சூழ்ச்சியில நம்ம கிட்ட வந்திருக்கான். அவன் ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் லங்கையை ஆட்சி போயணும் புரியணும்னு நினைக்கிறான். ஒருவேளை அவன் இன்னைக்கு நம்ம கூட சேரலாம், நாளைக்கு ராவணனுக்கு ஆபத்துங்கும் போது மனசு மாறலாம், என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு ராட்சசன், அவனை நம்ம ஏத்துக்கவே கூடாதுங்க, ஒருபோதும் அவனை ஏத்துக்கூடாதுங்க. அதே நல்ல நீல நங்கதன் எல்லாம் ஆமோதிச்சாங்க. ஆமா சுக்ரீவன் சொல்றது சரிதான், இந்த ராட்சசன் நம்ம ஏத்துக்கூடாது, இவங்க எல்லாம் நன்றி உள்ளவங்க கிடையாது, நாளைக்கு எப்படி வேணாலும் மனசு மாறலாம், தன்னுடைய சகோதரனுக்கு ஆபத்துங்கும் போது கட்டாயம் விபீஷணன் ராவன் கூட போய் சேர்ந்து நமக்கு எதிராக இருக்கலாம், இல்ல ஒருவேளை இது ராவனுடைய சூழ்ச்சியாகவும் இருக்கலாம், இப்ப அவன் நம்ம கூட சேர்ந்த மாதிரி நடிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இப்ப ஓரொரு வானரங்களும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராமர் ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமான் நீ என்ன சொல்ற? ஹனுமான் சொல்வாரு, ராமா அவர் கூப்பிய கரங்களோட வந்திருக்கார், அவர் நம்ம சகோதரனை போல ஏத்துக்கலாம். ஏன்னா ஹனுமான் லங்கையில வந்தப்போ பல இடங்களை பார்த்தார், விபீஷனுடைய மாளிகைக்கு வரும்போது அவருக்கு சந்தோஷம் இருந்தது. லங்கை அவ்வளவு அழகான இடமா இருந்தாலும் அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இடமா இருந்தாலும் ஆனா அவருக்கு உண்மையான சந்தோஷம் அங்க கிடைக்கல. பௌதீக ரீதியா உலக தோற்றத்துல அந்த இடங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வெளிநாடுகள்லாம் நிறைய இருக்கு, அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னா இந்தியாவுக்கு அடுத்து ரொம்ப அழகான மாளிகை, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கும், நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும், நமக்கெல்லாம் நம்மளை வசீகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆத்மீகம் அங்க கிடையாது. ஆனா இந்தியாவில வந்து ஒரு பிச்சைக்காரனு கூட ஆத்மீகம் செய்வார், அம்மா தாயே கடவுளை பேர சொல்லி கோயில் முன்னாடி கூட பிச்சை எடுக்கும், அவனுக்கு கூட கடவுள் மேல நம்பிக்கை. அந்த மாதிரி ஹனுமான் பார்த்தாரு, லங்கையில வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அவன் வந்து ஹனுமானுக்கு அந்த இடத்துல எதுவுமே சந்தோஷம் தரல, ஆனா விபீஷனுடைய மாளிகைக்கு வந்தோடனே ஹனுமானுக்கு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டார் விபீஷன் ஒரு தர்மாத்மா. அப்ப ஹனுமானுக்கு உணர்ந்தாரு, விபீஷன் நம்ம சகோதரனை போல ஏத்துக்கலாம். அப்ப ஹனுமான் நினைச்சாரு, ஏன்னா இன்னொன்னு ஹனுமான் நினைப்பாராம், அந்த ராவணன் இந்த வானரத்தை பிடிச்சு கொள்ளுங்கன்னாரு இல்லையா, இந்திரஜித்துடைய அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஹனுமான் ராவன் முன்னாடி வந்து நிற்கும் போது உடனே ராவனிட்ட கட்டளை, இந்த வானரத்தை உடனே கொல்லுங்க. யார் குறுக்கிட்டு சொன்னாங்க இதை கொல்லக்கூடாது? விபீஷணன் சொன்னாரு, இந்த வானரம் ஒரு தூதனா வந்திருக்காரு, கொள்றது தர்மம் கிடையாது. அப்ப ஹனுமான் அதை மனசுல வச்சுக்குவாராம், அன்னைக்கு இவர் என்ன காப்பாத்தினார், இன்னைக்கு நான் அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சில ஆச்சாரியர் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் ஹனுமான் விபீஷணன் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார், இவர் ஒரு தர்மாத்மா, இவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கறத தப்பே இல்லை. அப்ப ஹனுமான் சொன்னாரு ராமர்கிட்ட, ராமா இவர் நம்ம சகோதரனை போல ஏற்றுக்கலாம். அப்ப ராமருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஒரு பதிலதான் ராமர் எதிர்பார்த்திருந்தாங்க. உண்மையில் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, ராமர் சீதையை மீட்டுறதுக்காக லங்கைக்கு வரலையா, விபீஷணன் ஆட்கொடுறதுக்கு வேண்டியே லங்கைக்கு வந்தார்னு சொல்லுவாங்க. விபீஷணன் வந்தது கொஞ்ச தூரம் தான், விபீஷணன் லங்கையிலிருந்து இப்படி கடவுள் கடந்து இந்த பக்கம் ராமருக்குரிய இடத்துக்கு வந்தாரு. ஆனா ராமர் எங்கிருந்து வந்திருக்காரு விபீஷன் ஏற்றுக்கொள்றதுக்காக? அயோத்தியால இருந்து வந்திருக்காரு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. விபீஷன் சொன்னார் ராமர், இன்னொரு நாம் எழுவரானோம். இன்னிலிருந்து நீ எனக்கு ஏழாவது சகோதரன், என்னுடைய அப்பாவுக்கு ஏழாவது பையன் நீ சொல்லு. நாலாவது யாரு? அஞ்சாவது யாரு? குகன். ஆறாவது சுக்ரீவன். ஏழாவது விபீஷணன். குகன் ஒரு சாதாரண வேடன், சுக்ரீவன் ஒரு வானரம், விபீஷணன் ஒரு ராட்சசன். எவ்வளவு தயாளு குணம் உள்ளவர், விபீஷணத்துடைய சகோதரன் போல ஏற்றுக்கிட்டார். அப்ப ராமர் சொல்வாராம், வால்மீகி ரொம்ப அழகா சொல்றார் ராமாயணத்துல, உலகத்திலேயே ராமர் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்கிறத அந்த செயல் எடுத்து காமிச்சது. ராமர் சொல்வாரு, எல்லா வான கோடிக்கணக்கான வானரங்கள் இருக்கு, சுக்ரீவன், ஹனுமான், நலன், நீலன் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, விபீஷணன் தன்னுடைய சகாக்களோட ஆகாசமா இருக்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப ராமர் பறைசாற்றார், எல்லோரும் கவனமா கேளுங்க, இப்ப நான் சொல்றேன், என்னை வந்து யாராவது அடைக்கலம் வந்தாங்கன்னா, ராமா நான் உங்களுடையவன், என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நிராகரிக்காதீங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு யாராவது வந்து எங்கிட்ட சரணடைஞ்சாங்கன்னா அவனை நான் விளக்கவே முடியாது. எப்படி அவனை நான் விளக்க முடியும்? அவன் என்னுடைய சகோதரனை போல ஏற்றுக்கன்னு சொன்னான். இப்ப இந்த நிமிஷம் ராவணன் எங்கிட்ட வந்து, ராமா நான் பண்ணதெல்லாம் மறந்துடுங்க, என்னை உங்க சகோதரனா ஏத்துக்கங்க, எனக்கு எனக்கு என்ன உங்களை சரணடைறேன்னு இப்ப ராவணன் வந்து சொன்னா கூட அவன் இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு. ஜாய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. தன்னுடைய அதாவது பகவானுடைய பிராட்டி சீதாவை பகவான் இருந்து பிரித்த அந்த கொடூரமான ராட்சசன் மேல கூட ராமர் கருணை உள்ளவர். ராமர் வந்து ராவணன் எதிரியாவே நினைக்கல. ராமர் நினைப்பார, ராவணன் என்கிட்ட சரணடைய மாட்டானா அப்படின்னு. ஏன்னா சரணடைந்த ஆத்மாக்களை தண்டிச்சுதான் ராமருடைய சரித்திரத்திலே கிடையாது, பகவானுடைய சரித்திரத்திலே கிடையாது. எந்த சரணடைந்த ஆத்மாக்களையும் பகவான் தண்டிச்சுதான் சரித்திரத்திலே பார்க்க முடியாது. ஆனா நம்ம தான் பகவானை சரணடைய மாட்டேங்கிறோம், அதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா பகவான்கிட்ட ஒரு தடவை வந்து நான் சரணடைறேன்னு சொல்லிட்டாலே பகவான் ரொம்ப ஆனந்தமாயிடுவான். அப்போ விபீஷணன் வந்து சரணடைறேன்னு சொன்ன உடனே ராமர் அவர் சகோதரனை போல ஏற்றுக்கிட்டாராம். வானரங்கள்லாம் அதை கேட்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதாங்க. இவ்வளவு கருணை வாய்ந்தவரா ராமர், தன்னை கொல்ல வந்த ஒரு ராட்சசனுடைய சகோதரனை கூட, தனக்கு துரோகம் இழைத்தவனோட சகோதரனை கூட தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கிட்டாரு. அப்பதான் விபீஷன், ஆக்சுவலி விபீஷனுக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கும் ராமரனை ஏத்துக்குவார்னு. ஆனா ரெண்டு மனது, ஒருவேளை ராமர் நம்ம நிராகரிச்சு வர சொல்லி மேலேயே நின்று இருப்பாராம், ராமர் உன்னை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்ன உடனே சாஸ்தானமா பாதத்தில் விழுந்தாராம் விபீஷன். அவருடைய தாமரை பாதங்கள் விழுந்து அப்படி பற்றி கதை எழுதார் விபீஷன். இவ்வளவு தயாளு மூர்த்தி ராமர், இவரை போய் புரிஞ்சிக்காம இருக்கானே அந்த மூடன் மூர்க்கன் அப்படின்னு விபீஷன் அழுற. அந்த சமயத்துல உடனே ராமர் சொல்ல லட்சுமண்ட, லட்சுமணா உடனே சமுத்திரத்துல தண்ணீர் எடுத்துட்டு வா, நான் விபீஷன் லங்கைக்கு சக்கரவர்த்தியா இன்னைக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறேன். அன்றே விபீஷன் ராமர் சொல்லுவார், இன்று முதல் விபீஷன் தான் லங்கைக்கு சக்கரவர்த்தியா இருக்க போறார், ராவணன் அழிக்கப்பட போறான். இப்படி ஸ்ரீ ராமர் தன்னுடைய காரணமற்ற கருணையை விபீஷனுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் விபீஷனும் அவங்களோட சேர்ந்துக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் வழக்கம் போல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கிறது. அப்ப ராமர் விபீஷணன் கருத்து கேட்கிறார். ராமர் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் விபீஷணனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறார், ஒரு ஒரு நிலை கொடுக்கிறார், ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கிறார். விபீஷணா உன்னுடைய கருத்து என்ன, எப்படி இந்த சமுத்திரத்தை நம்ம கடக்க போறோம்? அப்ப விபீஷணன் சொல்லுவார், ராமா நம்ம சமுத்திரராஜனை சரணடையணும், சமுத்திரராஜன் நினைச்சா நமக்கு வழிவிட முடியும், அதனால நீங்க சமுத்திரராஜனை குறிச்சு தவம் இருக்கணும்னு சொன்ன. உடனே ராம லட்சுமண்ட கேட்பாராம், விபீஷன் சொல்லக்கூடிய கருத்தை ஏத்துக்கலாமா? நல்ல தைரியமா நம்ம செய்யலாம் ராமா, அவர் சொல்றதை நம்ம பின்பற்றுவோம். உடனே ராமர் தர்பைக்குள்ள விரிச்சதுல உட்காந்து சமுத்திரராஜனுக்காக தவம் செய்ய ஆரம்பிச்சிருவார். மூன்று பகல் மூன்று இரவு ராமர் கடுமையா தவம் செய்யறார். சமுத்திரராஜன் வரவே இல்லை, எந்த விதமான ஒரு அறிகுறியும் தெரியல சமுத்திரராஜன் வர்ற மாதிரி. ராமருக்கு பயங்கரமான கோபம், ராமர் கோபப்பட்டு யாருமே வானரங்களோ சுக்ரீவனோ நலனோ நீலனோ ஹனுமான் ஜாம்பவான் யாருமே பார்த்ததில்ல ராமர் கோபப்பட்டு. எப்பவுமே ராமர் வந்து அந்த தண்டகாரண்ய வனத்துல சந்தோஷமா இருந்திருக்கார். சீதை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருத்தப்பட ஆரம்பிச்சார், வேதனைப்பட ஆரம்பிச்சார். அப்ப கூட ஹனுமான பார்த்த உடனே ராமருக்கு அந்த வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ஆனா ராமர் பயங்கரமா கோபப்பட்டு அவங்க பார்த்ததே இல்ல. சமுத்திரராஜன் வரலன்னு ராமருக்கு பயங்கரமான கோபம் வந்தது. லட்சுமணன் சொல்லாரு, லட்சுமணா இந்த சமுத்திரராஜனுக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம் இருக்கணும், நான் தவம் செய்யறேன் இவன் வராம இருக்கானே, இவன் என்ன சரணடைய மறுக்கிறான், அதனால இவன் நான் உடனே தண்டிக்க போறேன், இந்த ஒரு அஸ்தரத்தால் இந்த ஒட்டுமொத்த சமுத்திரத்தை நான் வற்ற செய்ய போறேன், ஒட்டுமொத்த சமுத்திரத்தை நான் வற்ற செய்ய போறேன். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும் சொல்லி ராமர் தன்னுடைய அஸ்தரத்தை எடுப்பார். அஸ்தரத்தை எடுத்து பிரம்மாஸ்திரம் எடுத்து விட போகும்போது கடல் உள்ள கடல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறோம். அது உள்ள திமிங்கலங்கள் மீன்கள் உயிரினங்கள்லாம் உயிருக்கு பயந்து இங்கேயும் நீந்த ஆரம்பிச்சது. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது சமுத்திரமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ராமர் அந்த அஸ்தரத்தை விட போகும்போது சமுத்திரராஜன் கடல்ல இருந்து வெளியில வந்தார். வெளியில வந்து ராமர்கிட்ட வந்து சாஸ்திரமா நமஸ்காரம் செய்தார். ராமாயணம் மன்னிச்சிருங்க. உடனே ராமர் சொன்னார், என்ன செய்யணும், நாங்க எப்படி இந்த சமுத்திரத்தை கடந்து போறது, எப்படி நீங்க எனக்கு சேவை பண்ண போறீங்க? உடனே சமுத்திரராஜன் சொன்னார், பகவானே உங்களுடைய சேனைகள்ல நீலன் ஒருத்தர் இருக்க, நலன், அந்த நலன்கள் விஸ்வகர்மாவுடைய அம்சமா இருக்காரு, அவர் விஸ்வகர்மா தேவலோகத்தில் அழகான மாளிகையெல்லாம் கட்டக்கூடிய அந்த நலன் இந்த பாலத்தை அமைக்கட்டும், அவருக்கு மற்ற வானர்கள்லாம் உதவி செய்யட்டும், அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்களோ அதை மூழ்காம நான் பாத்துக்கிறேன், பாறைகளும் மரங்களும் மலைகளும் எதை வேணாலும் கொண்டு வந்து அவங்க போடட்டும், அதனால நீங்க உங்க வானர்களோட போய் இந்த சமுத்திரத்தை தாண்டி போய் நீங்க ராவணனை வதம் செய்து சீதை பிராட்டி மீட்டு வரணும், இதனுடைய அன்பான வேண்டுகோள் ஸ்ரீ சமுத்திரராஜன் ஸ்ரீராமர் சரணடைஞ்சார். ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. இப்படி சமுத்திரராஜன் சொன்ன உடனே ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே வானர் எல்லாம் கூட்டாங்க, எல்லா வானர்களும் வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஹனுமான் போன்ற ஹனுமான் வந்து பெரிய மலையை எடுத்துட்டு வருவார், ஒரு பெரிய மலையை எடுத்துட்டு வந்து தண்ணியில போடுவார், அந்த அப்படியே தண்ணியில அந்த மலை மிதக்கும். சில வானர்கள் பெரிய பெரிய பாறை எடுத்துட்டு வருவாங்க, பெரிய பெரிய பாறை எடுத்துட்டு தப்புன்னு தண்ணியில போடுவாங்க, அது மறக்கும். பாதைகள் பாறைகள் மறக்கும், பெரிய பெரிய மரங்களை பிடிங்க கொண்டு போடுவாங்க, மரங்கள் மிதக்கும், மலைகள் மிதக்கும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான் ஒரு பெரிய மலை எடுத்துட்டு மலை எடுத்துட்டு ஜெய் ஸ்ரீராம் போடுவார், அப்படியே அந்த மலை மிதக்கும். இப்படி ஒவ்வொரு பாறைகளும் மலைகளும் மரங்களும் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு முதல் நாள், ரெண்டு நாள், மூணு நாள், அஞ்சு நாள் தொடர்ந்து அஞ்சாவது நாள் பாலம் கட்டி முடிச்சுவாங்க. ஒரு நாள் செய்யும் போது எல்லா வானரங்களும் ரொம்ப சந்தோஷமா ராமனுடைய செயல் ஈடுபடுவாங்களாம். ராமனுடைய நாமங்களை பாடுவாங்க, ஓடுவாங்க, இந்த மரத்துல அந்த மரத்துக்கு தாவுவாங்க. சில சமயங்கள் அவங்க போடுற மரமோ கல்லோ தண்ணிக்குள்ள போச்சுன்னா அவங்கள மீன்கள்லாம் எடுத்துட்டு வந்து மேல வைக்குமா, மீன்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து, திமிங்கலோ மீன்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படி கல்லு மேல வைக்கும். இப்ப நம்ம நினைக்கல என்னது காமெடியா இருக்கு, மீன் எல்லாம் போய் கல்ல தூக்கிட்டு வைக்குதான், சர்க்கஸ்ல பண்றாங்கல்ல யானை சைக்கிள் ஓட்டுது, அப்புறம் என்ன பண்ணு யானை கிரிக்கெட் விளையாடும் இல்லையா, அதெல்லாம் நடக்குது, ஏன் ஒரு மீன் கல்ல மேல கொண்டு வைக்க முடியாது? ராமர் நினைச்சு அவருனால எதையும் செய்ய முடியும். இந்த ஒட்டுமொத்த ராமருடைய லீலையில மனுஷங்களுடைய இது ரொம்ப கம்மி தான். ராமர் லங்கையில போய் ராவணனை வதம் செய்திருந்து எல்லா இடத்துல எடுத்து பார்த்தா பாணரங்கள் கரடிகள் இந்த மாதிரி உள்ள ஜீவராசிகளும் ராமர் மேல அன்பு செய்தாங்க. எப்பேற்பட்ட உயிரினங்களும் ராமருக்கு சேவை பண்ண முடியும். ரெண்டே பேர் தான் மனுஷங்க, ராமர் லக்ஷ்மன் மட்டும்தான், இது எல்லா வாணரங்கள் கரடிகள். அப்ப இந்த அணில் என்ன பண்ணுமா, இந்த பெரிய பெரிய ஹனுமான்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மலையை கொண்டு வந்து போடுறாங்க, அணில் பாதிச்சு நம்ம எப்ப நம்மளும் ராமருக்கு சேவை பண்ணணுமே, அது என்ன பண்ணுன்னா தன்னை உடம்ப கடல்ல போய் ஈரமாக்கிமா, ஈரமாக்கிட்டு மண்ணில் போய் உருண்டு கரண்டு அந்த மண் எடுத்துட்டு வந்து பாலத்துக்கு மேல சேக் பண்ணணும், இப்படி உடம்பு ஆட்டுமா, அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன கேப் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே இதாகும். அப்போ ஹனுமான் வந்து ஹனுமான் போகும்போது அணில் குறுக்கு குறுக்க வரும். இப்போ ஹனுமான் என்ன பண்ணுவார், வாழை பிடிச்சி தூரம் வீசிடுவார் அணில. ஹனுமான் ஒரு பெரிய பாறை எடுத்துட்டு வருவாரு, அணில் குறுக்க வரும், என்னடா அதோட பெரிய தொந்தரவா இருக்கு சொல்லி அணில பிடிச்சி தூரம் வீசிடுவாரு. இப்படியே ரெண்டு மூணு தடவை நடக்கும்போது அணிலுக்கு பயங்கரமான வருத்தமா இருக்கு, கோவம் வந்துடும், நேரா ராமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் செய்யும், ராமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உடனே ராமர், ராமர் யாரு வந்தாலும் அவங்ககிட்ட அன்பு செய்வார், அந்த அணில் எடுத்து கையில வச்சு தடவுவார், என்ன வேணும் உனக்கு என்ன, இந்த ஹனுமான் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற, சேவை பண்ணவே விட மாட்டேங்கிறேன், அவர் பெரிய பெரிய கல் எடுத்து போறாரு, நான் ஒரு சின்ன சின்ன கல் எடுத்து போகிறேன் விட மாட்டேங்கிறாரு, அவருக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு. சரி நான் தரேன், என்ன தண்டனை சொல்லு அப்படின்னா, அவர் வாழை குரங்குக்கு வால் மேலதான் ரொம்ப பிரியம் இருக்கு, அந்த வாழை பிடிச்சி நல்ல மிதி கொடுங்க, ஹனுமானுடைய வாழை இழுத்து நல்ல ஒரு மிதி கொடுங்க, அப்பதான் என் வழியில் கொடுக்க வர மாட்டாரு. ராமர் சரி போய் நீ ஹனுமான கூட்டிட்டு வாங்க, அணில் போய் சொல்லுமா ராமர் உன்னை கூப்பிடறாரு போ நல்ல மிதி வாங்க வேணும். உடனே ஹனுமான் சந்தோஷமா வருவாராம், ராமர் பிடிச்சி வாழை பிடிச்சிட்டு ஒரு மிதி கொடுப்பார். அதுக்கப்புறம் ஹனுமான் பாட்டுக்கு அவரோட வழியில போவாரு, அணில் பாட்டுக்கு அது வழியில போயிட்டு, ஆனால் ஹனுமான் கொடுக்க வருவார் அணிலோட வழியில. அணில் சொல்லுமா ராமர்ட்ட சொல்லிட்டேன்ல, நீங்க உன் வழியில போய் சேவை பண்ணுங்க, நான் என் வழியில போறேன், என்னையும் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா நீ ராமர்ட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி ஹனுமான் வந்து என் வழியில குறுக்க வரான்னு, அப்ப ராமர் என் வாழை பிடிச்சி மிதிப்பார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராமர்ட்ட உதவாங்கிறது கூட ஹனுமான் சந்தோஷமா பண்ண, அப்பதான் ராமர் என்ன உதைப்பாரு, எனக்கு நல்லா இருக்கு உதவாங்கும்போது அப்படின்னு. ஜாய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு ஹனுமானுக்கு. அப்ப ஹனுமான் அணில் சொல்லுமா, உன்னை விட நான் தான் பெரிய சேவகன், அப்படின்னு நீ பண்ணிட்ட, நீ சின்ன சின்ன கலை தானே போடுற, நான் பெரிய பெரிய பாறையை போடுறேன்னு. அப்ப அணில் சொல்லுமா, ஒரு ஆச்சாரியர் சொன்னார், இந்த கட்டட வேலை செய்யறவங்கள கல்லு தூக்கிட்டு வரவங்க கொத்தனாரு, பூசுறவங்க மேசன். இதுல கொத்தனார் வேணுங்களா மேசன் வேணுங்களா? சித்தாள், சாரி சித்தாள் கொத்தனார், கொத்தனார் தான் பூசுறவங்க மேசன். இந்த கல்லு தூக்கிட்டு வர சித்தாள், இதுல யார் ரொம்ப உயர்ந்தவங்க? சித்தாள் உயர்ந்தவங்களா? சித்தாள் வந்து சாதாரண வேலை, பூசுறவனுக்கு தான் வேலை ஜாஸ்தி. கொத்தனாரு அந்த இவங்க மேசன். அப்ப அனில் சொல்லிச்சா, நீங்க கல்ல தூக்கிட்டு வரீங்க, நான் தானே பூசிட்டு இருக்கிறேன், அப்ப உங்களோட நான் தான் பெரிய. அப்படி எல்லாம் லீல நடக்குமா? அந்த பாலம் கட்டி போகும்போது அஞ்சு நாளுக்குள்ள பிரம்மாண்டமா பாலம் அமைச்சிருவாங்க. அந்த நீல கடல்ல அப்படியே ஒரு வெள்ளை கோடு போட்ட மாதிரி இருக்கும். அந்த பாலம் எல்லாம் இப்பவும் இருக்கு, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கடற்கரையில ராமர் பாலம் அமைச்சது சத்தியம் உண்மைன்னு கடலுக்கடியில போய் பார்த்திருக்காங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி நம்ப மாட்டான். நம்ம ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவான்னா, ராமர் எந்த காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிச்சாரு? ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு மூளையே கிடையாது. அவன் நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் சாக்கடையில் இருக்கிறவங்க, அவனை கொண்டு போய் மேலே சந்தனம் பூசி உட்கார வச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன புரியும்? அவன் வந்து சொல்றான், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு? ஆமா, ஆனா பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, துவாரகா புரி இருக்கு, கடலுக்கடியில் துவாரகா இருக்கு, சேது சமுத்திரத்துக்கு அந்த சேது பந்த சேது பாலம் இருக்கு, எல்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு முளைய வேலை செய்ய. இப்படி ராமர் வானரனோட அப்படி அழகா அந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு பாலம் அமைச்சு அதுல போனாங்க. ஓரொரு வானரும் ராமருடைய நாமத்தை எழுதி அந்த இதில் போடுவாங்க, ராமா ராமானில். அப்படி வந்து லங்கையை போய் அடைஞ்சாங்க. லங்கையில போய் அடைஞ்ச உடனே லங்கையினுடைய எல்லையில ராமர் கூடாரம் அமைச்சுக்கிட்டார். உடனே எல்லாத்தையும் விவாதிக்க ஆரம்பிச்சார், எப்படி நம்ம லங்கையை தாக்குறது, யார் யார் எந்த பக்கம் போகணும். அதே சமயத்தில் ராவணனுக்கும் அங்க அதுல ஒரு ராட்சசன், அவன் வந்து உடனே ராவன் போய் சொல்லுவார், இந்த மாதிரி ராமர் தன்னுடைய வானர சேனைகளோட லங்கை எல்லையை முற்றுகையிட்டு இருக்காரு. உடனே ராவணனுக்கு பயங்கர பதட்டமாயிரும். ரெண்டு ராட்சசர்கள் கூப்பிட்டாங்க, ரெண்டு ராட்சசர்கள் கூப்பிட்டு, உடனே நீங்க வானர்களா மாறுங்க, அந்த ராமருடைய கூடுகை கூடாரத்துக்கு போங்க, அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படி லங்கையை தாக்க போறாங்க, என்னெல்லாம் செய்ய போறாங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு ராவணன் ரெண்டு ராட்சசங்க அனுப்புவாங்க. அவங்க வானரம் மாறி மாறிடுவாங்க. வானரங்கள் மாறி மாறி சுக்ரீவனுடைய அந்த கூடாரத்துக்கு வந்தாங்க. அந்த நிறைய வானரங்கள்லாம் சுக்ரீவனுடைய தலைமையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராமர் சொல்றாரு, சுக்ரீவனுக்கு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, நம்ம எங்கெங்க எப்படி தாக்க போறோம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விபீஷன் அவருடைய கருத்து சொல்லிட்டு இருக்காரு, சுக்ரீவன் அதை கேட்டுட்டு இருக்காரு, ராமர் எல்லாரும் கலந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு வானரங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. விபீஷன் புரிஞ்சு போடும், எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வானரங்கள்ல இவங்க ராட்சசங்கள். உடனே பிடிச்சு கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வானரங்கள்லாம் கையால குத்துறாங்க, அவன் காதை பிடிச்சு அடிக்கிறாங்க, மரங்களை கொண்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த வானரங்களுக்கு அஸ்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் போர்க்கலை படித்தவங்க கிடையாது. இந்த ராட்சசங்கள்லாம் பெரிய பெரிய ஆயுதமெல்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கதாயுதம், பெரிய வாழு, கத்தி, ஈட்டி என்னெல்லாமோ வச்சிருப்பாங்க. ஆனா ராமருடைய சேனைகள்ல வானரங்களுக்கு எப்படி போர் செய்யறதுன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராட்சசங்களோட காதை போய் கடிக்கிறது, அவங்க மேலே ஏறி அவங்க தாவி அவங்களை கீழே தள்ளி விடுறது, அவங்களை குத்துறது, அவங்க மேலே பாறையை தூக்கி போடுறது, இந்த மாதிரி தான் சண்டை போட்டாங்க. இப்படிதான் இப்படி சண்டை போட்டு அவங்க ஜெயிச்சாங்க அந்த அசுரங்களை, ராட்சசங்களை. ராமருடைய கருணை நான் இப்ப இந்த வானரங்களுக்குலாம் புரிஞ்சு போயிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் ராட்சசர்கள்னு. அவங்கள கட்டி வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் வேதனை தாங்க முடியாம அழுது கத்த புலம்பி ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும். ராமா ராமா ராமான்னு ராமனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த ராட்சசர்கள் கூட. அப்ப அவன் ராம நாமத்தை சொல்லும் போது ராமர் கூடாரத்திலிருந்து வெளியில வருவாராம். யாரு என்னை கூப்பிட்டது, யாரு என்ன நாமத்தை உச்சரிச்சது? அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு ராட்சசங்க தான் வந்திருக்காங்க, நம்ம என்னெல்லாம் பேசுறோம் தெரிஞ்சு போறதுக்காக வந்திருக்காங்க. ராவணன் அனுப்பிச்சிருக்காரு, நம்ம எந்த மாதிரி திட்டம் போட போறோம், எப்படி லங்கையை தாக்க போறோம், இதெல்லாம் தெரிஞ்சு போறதுக்காக வந்திருக்காங்க ராமா. இவங்களை உயிரோட விடக்கூடாது, இவங்களை கொல்லணும். ராமர் சொல்லுவார், அவன் என்னுடைய நாமத்தை சரணடைஞ்சிட்டாரு, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க, விட்டுடுங்க. அப்ப உடனே ராமர் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு விபீஷன் போய், விபீஷனா இவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ எல்லா முழு ரகசியத்தையும் சொல்லி அனுப்புனார். நம்ம எப்படி தாக்க போறோம், யார் யார் எந்த தேசியில நிக்க போறோம், எவ்வளவு பேர் இருக்கும், அவங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி நீ அனுப்புனாராம். இந்த ரெண்டு ராட்சசங்களும் அப்படியே ராமரை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போடுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு தர்மமா, நாங்க எதுக்காக வந்திருக்கோம், எங்களை ராமர் நினைச்சா கொண்டிருக்கலாம், இல்ல எங்களை கைக்கால உடைச்சிருக்கலாம், எங்களை என்ன வேணாலும் அவர் செய்திருக்கலாம், ஆனா நாங்க வெறுமனே அவர் நாமத்தை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சு விட்டாரு. விபீஷன் உடனே அவங்களுக்கு சொல்லுவார் அவங்க என்னெல்லாம் செய்ய போறோன்னு. அதை கேட்டுட்டு ராவணிட்ட வந்தாங்க. ராவண்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு அவங்க எல்லாருமே, ஆனால் ராமர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் ரொம்ப தர்மவான், அவர் எங்களை மன்னிச்சு விட்டார். கேட்கும்போது ராவனுக்கு இன்னும் கோபமாரு, ஏன் முன்னாடி என்னுடைய எதிரியை போடுறீங்களே. அப்ப இந்த வானவர் ரெண்டு பேரும் கதவு கிட்ட வந்துடுவாங்க, வெளியில வந்துட்டு நீங்க வந்து ராமர் கையில சாகத்தை போட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா தன்னுடைய எஜமானன் வந்து அவங்க கூட அவங்க மேல நம்பிக்கையா இல்ல, அவங்களை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா எதிர்த்தரப்பு உள்ள ராமர் நினைச்சார் அவங்க மேல அன்பா இருந்தேன். இப்பதான் அந்த வானர்கள் நினைப்பாங்க சார், அந்த ராட்சசன் நினைப்பாங்க, அந்த ரெண்டு பேரும் இவனுடைய எஜமானன், ஆனா இவங்க என்ன மதிக்க மாட்டேங்கிறான், என்ன கொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா ராமர் ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்காரு. அப்படி சொல்லிட்டு ராவணன் வந்து எங்கேயாவது தங்களை அடிச்சிருவாரத்துக்கு பயந்து ஓடிடுவாங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி யுத்தம் தொடங்க ஆரம்பிச்சது. ராவணன் தன்னுடைய மந்திரிகள்லாம் கூப்பிட்டாரு, உடனே தன்னுடைய எல்லைக்கு வர சொன்னாரு, அவங்களும் வந்தாங்க. யுத்தம் தொடங்க பல பல தரங்கள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ராட்சசர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானரங்கள் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நான் முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி இந்த வானரங்களுக்கு ஆயுதமெல்லாம் ஒன்றும் பிடிக்க தெரியாது. அவங்க மேல தாவுவாங்க, அவங்களை கீழே தள்ளி விடுவாங்க, அவங்க மேல பாறையை தூக்கி போடுவாங்க, மரத்தை கொண்டு வந்து அடிப்பாங்க, அவங்க காதை கடிச்சு வைப்பாங்க, கை காலை உடைச்சிருவாங்க. அவங்க இந்த மாதிரிதான் சண்டை நடக்கும். இப்படி எண்ணற்ற வானரங்களும் ராட்சசனும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ராமனுடைய பாணம், அந்த யுத்தத்துல ராமரும் லக்ஷ்மன் மட்டும்தான் பாணம் ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறாங்க, மற்ற வானரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சண்டை போடுறாங்க அவ்வளவுதான். ராமருடைய அஸ்திரங்கள் நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி அவர் அந்த தன்னுடைய அம்புராத்திலிருந்து ஒரு வில் எடுக்கும்போது அது ஒன்னா இருக்கும், அவர் வில்லுல வைக்கும்போது மூன்றாகும், விடும்போது இழுக்கும் போது பத்தாகும், விடும்போது ஆயிரம் அஸ்தங்களும் அப்படியே மேகத்தையே மறைச்சிருக்கும். சூரியன் எல்லாம் அஸ்தமான மாற மாதிரி லட்சக்கணக்க ராட்சசர்கள் ராமனுடைய பானத்துக்கு இரையாவாங்க. தலைகள் துண்டிக்கப்பட்டு, கை துண்டிக்கப்பட்டு, கால் துண்டிக்கப்பட்டு, அப்படியே ஒரு அங்க அந்த யுத்த பூமியே அப்படியே ரத்த ஆறா ஓடும். ஒரு பக்கம் வானரங்கள்லாம் இறந்து கிடக்கும், ஒரு பக்கம் ராட்சசங்கள்லாம் இறந்து கிடைப்பாங்க. அங்கங்க பெண குவியலா இருக்கும், மலை மாதிரி சிகரம் மாதிரி மலை மாதிரி ஒரு இடத்துல ராட்சசங்களோட தலைகள்லாம் ஒரு மலையா இருக்கும், அவங்க கை காலெல்லாம் ஒரு மலையா இருக்கும், அவங்க வீடுகள்லாம் ஒரு மலையா இருக்கும். அங்கங்க அங்கங்க அப்படி கிடக்கும். பயங்கரமான யுத்தம், ராம ராவண யுத்தம் மாதிரி இந்த உலகத்தில் இனி நடக்க போறது கிடையாது, நடந்ததே கிடையாது. அவ்வளவு பயங்கரமான யுத்தம் ராமருக்கும் ராவணன். ராவணன் தன்னுடைய மந்திரிகள் அனுப்புவார், சேனாதிபதிகள் அனுப்ப, ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொருத்தரும் ராமர் கையில இறந்துட்டு இருப்பாங்க. சில இடங்களில் ஹனுமான் பயங்கர கர்ஜனையோட ராட்சசர்களை கொள்ளுவார், சில சமயம் சுக்ரீவன் ஒரு பக்கம், அங்கதன் ஒரு பக்கம். ஒரு சமயம் என்ன ஆகும்னா, ராவணன் ராமர் வந்து இந்த எதிர்த்தரப்புல இருக்காரு, அவன் கோட்டையிலிருந்து ராவணன் வந்து ராமரை பார்க்கிறாரு, அந்த அவங்க எல்லாம் எப்படி யுத்தம் செய்யறாங்கன்னு. அப்ப சுக்ரீவன் ராமர் பக்கத்துல நின்று இருக்காரு, சுக்ரீவன் ஒரே ஜம்ப்ல போய் ராவணன் தாக்க போவார். ராமர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ராவணனுக்கும் சுக்ரீவனுக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்கும். ராவணன் சுக்ரீவனுடைய பத்து தலையில் உள்ள கீடங்கள் எல்லாம் தட்டி விட்டுருவாராம். ரத்தனத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கீடங்கள் அதெல்லாம் கீழே தட்டி விட்டு ராவணனை தன்னுடைய முஷ்டிகளால் தாக்கி ராவணன் தாக்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சிலப்ப ராவணன் பார்த்தாரு, இந்த வானரன் இவ்வளவு சக்தி வாய்ந்த வானரமா இருக்கு, இதுகிட்ட கொல்ல முடியாது, மாயமா மறைஞ்சிருந்து தாக்குவாராம். அப்ப சுக்ரீவன் புரிஞ்சுக்கிறாரு, ஐயோ இந்த ராட்சசுக்கு நம்ம சண்டை போட முடியாது, உடனே திரும்ப ராமர்ட்ட வந்துருவார். அப்படி ராமர்ட்ட வந்தோடனே ராமர் சொல்லுவாரு, சுக்ரீவா என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு, நீ ஏன் என்னுடைய உத்தரவு இல்லாம நீ போன, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன செய்வேன், நீ ராவனுடைய இடத்துக்கு போயிருக்கிய, ராவண ஒரு கொடூரமான ராட்சசன், அவனை உன்னை கொண்டிருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நான் சீதையை மீட்டுதான் என்ன பிரயோஜனம் சொல்லுவார். யாருக்காக ராமர் லங்கைக்கு வந்திருக்காரு, சீதையை மீட்டுறதுக்காக. சுக்ரீவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துனா ராமர் என்ன சொன்னாரு, சீதையை மீட்டு கூட எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவார். ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு. சீதா பிராட்டியோட தனக்கு உதவி செய்த தன்னுடைய நண்பன், தன்னுடைய சகோதரன் போல பாவிச்சவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காரு ராமர். அப்படி சொல்லு, ஆக்சுவலி ராவனுடைய தலைக்கிரியத்தெல்லாம் தட்டி விட்டுட்டு சுக்ரீவன் ராமருக்கு பின்னாடி போய் நிப்பாராம். ராமர் சொல்லுவார், ஏன் பின்னாடி நிக்கிற, முன்னாடி வா சொல்லுவாராம். அப்ப சுக்ரீவன் சொல்லுவாராம், ராமா நான் அவன் தலை கீடத்தை தான் தட்டி விட்டு வந்தேன், அவன் தலையை எடுத்துட்டு வரல, அவன் தலையை வெட்டிட்டு வந்தா முன்னாடி வந்து நின்று இருப்பேன் சொல்லுவான். அவன் தலையை வெட்டிட்டு வந்தா உங்க முன்னாடி நிக்கிறது நியாயம், அவன் கீதத்தை தானே தட்டி விட்டு வந்தேன், அதனாலதான் பின்னாடி போய் நின்னு சொன்னான். அந்த அளவுக்கு சுக்ரீவனுக்கு ராமர் மேல அன்பு இருந்து ராமர் அப்படியே அவனை அலிங்கனம் பண்ணிடுவான். சுக்ரீவனோட இந்த பராக்கிரமத்தை பார்த்து பாணரங்கள்லாம் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெய் ஸ்ரீராம். அதுக்கப்புறம் ராமர் அங்கதன தூது அனுப்புவார், உடனே ராவணன் போய் சொல்லு, இந்த மாதிரி ஸ்ரீராமர் தன்னுடைய வானர சேனைகளோட வந்து உன்னுடைய கோட்டை எல்லையை தகர்க்க போறார். அங்கதன் அங்கிருந்து ஒரே ஜம்ப்ல வருவார். அங்கதன் யாரு? வாலியோட புத்திரன், வாலியோட பையன் அங்கதன். அங்கதன் வந்து ராவணன் முன்னாடி பயங்கரமான அங்கதன் கோபம், ராவனுடைய மாளிகையுடைய கோபுரத்தை உடைச்சிருவான் அங்கதன் தன்னுடைய கோபத்துல. ராவணன் பயங்கரமான கோவம், அங்கதன் தாக்கிறதுக்காக வருவாரு. அங்கதன் ஒரு பக்கம் தாக்க ராவணன் தாக்க வரும்போது அங்கதன் சொல்லுவாரு, ராவணா நீ என்ன ஒரு பெரிய வீரன் நினைச்சிருக்கியா, ஆனா நீ ஒரு கோழை. நீ யார்கிட்ட யுத்தம் பண்ண போற தெரியுமா? அந்த ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் யாரு தெரியுமா உனக்கு? நீ வந்து அப்ப ராவனுடைய பழைய சம்பவத்தை சொல்லுவார், நீ ஒரு பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கிய, நீ வாலிட்ட தோத்தவன் தானே, அந்த வாலியை கொண்டவராக ஸ்ரீராமர். என்ன ஆகுதுன்னா, ராவணன் ஒரு பக்கம் ஒரு சமயம் ஆகாச மார்க்கமா போகும்போது அவன் வாலியுடைய மகிமைகளை பற்றி கேள்விப்பட்டிருவான். அவன் வாலிக்கு வந்து நிகர வாலி வந்து இந்த உலகத்திலே பயங்கரமான பராக்கிரமசாலி, அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்போ வந்து ராவணன் வாலியோட யுத்தம் செய்யறதுக்காக வருவான், வாலியை சண்டை கூப்பிடுறதுக்காக. அந்த சமயத்தில் வாலி வந்து அவனுடைய நித்திய கர்மா பண்ணிட்டு இருப்பார். சந்தியாவந்திரமா நித்திய கர்மால இருக்க அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப ராவணன் வந்து வாலிக்கு சண்டை, வாலியை சண்டை கூப்பிடுவார். இப்ப வாலி சொல்லுவாரு, இப்ப நான் என்னுடைய நித்தியமான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேன், இது முடிச்சுட்டு முட்டை சண்டை போறேன். இப்ப ராவணன் சொல்லுவார், முடியாது, இப்பவே நீ என் கூட சண்டை போடணும்பார். உடனே வாலி என்ன பண்ணுவார், அவனை பிடிச்ச ஹக்கில் அமுத்திக்கு வரா. வாலி ராவணனை பிடிச்சு ஹக்கில் வச்சு அந்த சமுத்திரத்துல போய் இந்த ஈவ சடங்கு பண்ணுவான். காலை மாலை மொத்தம் நாலு வேலை செய்வாங்க. அந்த நாலு வேலை நாலு திசையில சமுத்திரத்துக்கு போவானா வாலி ராவணனை கிள்ளி வச்சு இங்க பிடிச்சு அமுத்தி வச்சிருப்பாரு. ராவணன் என்னெல்லாம் பண்ணி பார்ப்பான், அவனை விடுவிக்கவே முடியாது. வாலி பயங்கர ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருப்பான். நாலு திசைகளையும் போய் சந்தியாவந்தன் தன்னுடைய ஈம சடங்குகள் அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு அவன் கடைசியில வாலி வந்து ராவணன் விடுவார். என்னமோ சொல்லணும்னு வந்தே ராவணா, என்ன சொல்ற? ரொம்ப நமஸ்காரங்க, உங்களுக்கு சும்மா பார்த்து நட்டு வச்சுக்கலாம் தான் வந்தேன். ஏன்னா இப்பேற்பட்ட வீரன் கூட சண்டை போட்டு தோத்து போன அவமானம் ஆயிடும். அப்போ ராவணன் சொல்லிடுவாரு, இன்னிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுவோம். உடனே நெருப்பு மூட்டியும் வாலியும் ராவணன் நண்பர்கள் ஆயிடுவாங்க. ஏன்னா ராவணன் புரிஞ்சு போச்சு, வாலி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்ப அங்கதன் சொல்லுவாரு, அப்பேற்பட்ட வாலியை வதம் செய்து ஸ்ரீராமன். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லுவார், உனக்கு இன்னொரு சமயம் ராவணன் என்ன பண்ணுவாருன்னா, கங்கை நதி, கண்டகி நதியோ கங்கை ஏதோ நதி வழியா வருவார். அந்த நதி வழியா வரும்போது கார்த்த வீரியாஜுனன் இன்னொரு பெரிய சக்கரவர்த்தி, அவன் பயங்கரமான பலசாலி. அந்த கார்த்த வீரியாஜுன் 1000 கரங்களால அந்த நதியை தடுத்து நிறுத்தியிருப்பார். அப்ப ராவணன் அவர் கூட சண்டைக்கு போவார். அப்ப அந்த கார்த்த வீரியாஜுன் என்ன பண்ணுவார்னா, ராவணனை பிடிச்சு அவன் சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சு ஒரு குரங்கு பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு ஒரு கூண்டுல போட்டு அவனை கொண்டு தன்னுடைய வீதி நகரத்துல மாட்டி விட்டுருவார். ராவணனை பிடிச்சு ஒரு குரங்கு பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு கூண்டுல வச்சு தன்னுடைய வீதியில ஒரு காசு பொருட்காட்சியில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வரான். காசி பொருள் மாதிரி வரவங்களாம் போறவங்களாம் பார்க்கட்டும். கடைசியில் அவன் மன்னிச்சு விடுவான் ராவணன். அவன் ராவணன் வந்து கார்த்திகை சரணடைஞ்சு அவன் மன்னிப்பு கேட்கும்போது சரி போச்சு போட்டுன்னு விட்டுடுவார். அப்ப அங்கதன் சொல்லுவாரு, அந்த கார்த்திகீரியாஜன் கொண்டது பரசுராமர், அப்பேற்பட்ட புஜகர பராக்கிரமம் வாய்ந்த அந்த கார்த்திகீரியாஜனை கொண்டது பரசுராமர். அந்த பரசுராமரே ஸ்ரீராமருக்கு தோத்து போனார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் உடனே யுத்தம் செய்ய முடியுமானார். ராவணன் தலை குனிந்து போய் கோபத்திலையும் வருத்தத்திலையும் உட்கார்ந்துட்டு அங்கே ஜம்ப் பண்ணி ராமர்கிட்ட வந்து, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. இந்த மாதிரி ராவணனுக்கு நாளுக்கு நாள் பயங்கர இழப்பாகிட்டே இருக்கு. ஓரொரு மந்திரிகளும் தன்னுடைய புதல்வர்களையும் ராவணன் யுத்தத்தில் இழந்துகிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ராட்சசர்கள் இறந்து போறாங்க. இந்த பக்கம் நிறைய வானரங்கள் இறந்து போறாங்க. சில சமயம் இந்த வானரங்கள்லாம் அடிப்பட்டு கை ராட்சசர்களால் தாக்கப்பட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சி கை வெட்டுப்பட்டு கால் வெட்டுப்பட்டு உடம்புலாம் ரத்தம் தோய்ந்து போக தரையில கிடப்பாங்க. யுத்தம் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனிச்சதும் ராமர் யுத்த பூமிக்கு வருவார். பார்த்தா எல்லா பக்கம் ரத்தமா இருக்கும், ரத்த ஆறு ஓடும் அந்த யுத்த பூமியில. அப்ப வானரங்கள்லாம் ராமரை பார்த்தோடனே கை உடஞ்சிருக்கிற வானரம் கால் உடஞ்சிருக்கிற குரங்கு உடம்புல தலையில மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த குரங்கு ராமரை பார்த்தோன்னே துள்ளி குதிக்குமா, ராமா இன்னைக்கு நான் 10 ராட்சசனை கொன்னேன், நாளைக்கு 20 ராட்சசனை கொள்ளுவேன்னு சொல்லும். இன்னொரு வானரம் வந்து சொல்லும், ராமா இன்னைக்கு நான் 20 ராட்சசனை கொன்னேன், நாளைக்கு 100 ராட்சசனை கொல்ல போறேன். கேட்டு ராமர் கண்டி கண்டுல இருந்து தாரதாரையா தண்ணீர் வரும். இந்த வானர்களுக்கெல்லாம் எப்படி கைமாறு செய்ய போறேன், எனக்காக இது உயிரே தியாகம் செய்யறாங்களே, குத்துயிரும் கொலையுரிமா கிடைக்கிற வானம் கூட எந்திரிச்சு அவ்வளவு உறுதியா சொல்லுமா ராமர்க்க. ராமா இன்னைக்கு நான் அவ்வளவு கொண்டேன், நாளைக்கு அவங்கள அவ்வளவு பேரை கொள்ள போறேன், இவ்வளவு பேரை கொள்ள போறேன், அப்படி எல்லாம் வாடகங்கள் பகவானுக்கு சேவை பண்ணாங்க. கொஞ்சம் உயிரப்பனே வச்சு கடைசியில ராவணன் பார்த்தாரு, தன்னுடைய மந்திரிகள் இறந்து போனாங்க, தன்னுடைய சேனாதிபதிகள் இறந்து போனாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ராட்சசர்கள் இறந்து போனாங்க. அவன் நம்பி இருந்தது ஒரே ஒருத்தன் கும்பகர்ணன், அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு சாமானியமா எல்லாம் எழுப்ப முடியாது, நம்மளே தூக்கத்துல சாமானியமா எழுப்ப முடியாது, கும்பகர்ணன் எப்படி எழுப்ப முடியும்? கும்பகர்ணன் சொன்னாரு, ராவணன் சொன்னாரு, எப்படியாவது அந்த கும்பகர்ணன் எழுப்பி கொண்டு வாங்க, அவன் போய் யுத்த பூமியில எனக்காக போராடும். கும்பகர்ணன் யுத்த பூமிக்கு வந்தானா அந்த ராவ லட்சுமன் கட்டாயம் இறந்து போவாங்க. உடனே இந்த ராட்சசங்களா போனாங்க, லட்சக்கணக்கான ராட்சசன் போய் கும்பகர்ணன் எழுப்ப முயற்சிக்கிறாங்க, பெரிய பெரிய பிரம்மல்லாம் வாசிக்கிறாங்க, மத்தளம் ஊதுறாங்க, அவன் காலையில் பிபி ஊதுறாங்க, ஒண்ணு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். அவனுடைய மூச்சு காற்று, அவன் மூச்சு காட்டுல நூற்றுக்கான ராட்சசர்கள் ரூம்ல இருந்து வெளியில போய் இருந்தாங்க. அவனுடைய மூச்சு காற்று தாங்க முடியாம எண்ணற்ற ராட்சசர்கள் ரூம் அவனுடைய அறையிலிருந்து வெளியில போயிடும். அவனுடைய அறைய பல யோசனைகள் தூரத்தில் இருக்கு, பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை மாதிரி இருப்பான். கை கால் கை எல்லாம் மலை மாதிரி இருக்கும், காலெல்லாம் மலை மாதிரி இருக்கும். அவன் மூச்சு காற்று கூட போய் நிக்க முடியாது முன்னாடி. இந்த ராட்சசங்களை என்னெல்லாம் பண்ணி பாக்குறாங்க, அவன் கிட்ட போய் காதல மக்களை அடிச்சாங்க, அவன் காதல போய் ஊழ விட்டாங்க, கத்துனாங்க, கட்டறாங்க, ட்ரம் அடிச்சாங்க, பிபி ஊதினாங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. கடைசியில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மத யானைகள் அவன் மேல விட்டாங்க, மத யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஏதோ பூச்சி விடுற மாதிரி இருந்தது, மேல ஏதோ பூச்சி இதை அடிக்கிற மாதிரி. அவன் ஒரு தடவை கொட்டாவை விட்டான், அந்த கொட்டாவில நிறைய பேர் வெளியே போயிருந்தான். அவன் சில இப்படி திரும்பி வரும்போது அந்த கைக்கு மேல வந்து நிறைய ஆட்சி இறந்து போனாங்க, இப்படி திரும்பி வரும்போது இப்படி நிறைய பேர் இறந்து போனாங்க. கடைசியில் அவங்க அவங்க முன்னாடி பல பல மாமிச பிண்டங்களை கொண்டு வந்து அடுக்குனாங்க, மதுபானங்களை கொண்டு வந்து அடுக்குனாங்க. அவன் மேல ஏறி ரதத்தை எல்லாம் ஓட்டுனாங்க, என்னெல்லாமோ செஞ்சு கடைசியில ரொம்ப ஆரவாரம் பண்ணி பார்த்தாங்க, அவன் எந்திரிக்கவே இல்லை, அவனுக்கு ஏதோ ஊடுற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, அவன் தாடி அவன் மீசையை பிடிச்சிருக்கிறது, அவன் தலைமுடியை பிடிச்சிருக்கிறது, அவனை கடிக்கிறது, குத்துறது, என்னெல்லாமோ பண்ணாங்க, ஈட்டி வச்சு குத்துனாங்க. கடைசியில் ரொம்ப டார்ச்சர் பண்ண ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது அவனுக்கு ஏதோ யாரோ நம்மளை எழுப்புற மாதிரி இருக்குன்னு நினைச்சான். அப்பதான் அவன் கண்ணை திறந்து பாதி போதையிலிருந்து பார்த்தான், யார் என்ன சம்பந்தம் இல்லை அந்த நேரத்தில் எழுப்புனதுன்னு பயங்கரமான கோபம் அவனுக்கு. ஆனா அவன் முன்னாடி நிறைய மதுபானங்களும் மாமிச பண்டங்களும் இருந்து பார்த்தனும் ரொம்ப சந்தோஷம், அப்படியே ரெண்டு கையால சாப்பிடுவான், எல்லா மலை மாறி குமிச்சு வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். என்னை எதுக்கு எழுப்புனீங்க? லங்கேஸ்வரர் உங்களை பார்க்கணுங்கிறாரு, வானரங்கள்லாம் லங்கையை தாக்க வர்றாங்க, ராமர் லக்ஷ்மணன் எல்லாம் சொன்ன உடனே ஏன் வந்தாங்க? அப்போ ராவணன், நீங்க நான் உடனே போய் அவங்களை கொள்றேன், அவங்க ரத்தத்தை எல்லாம் குடிக்கிறேன்னு, அதுக்கு முன்னாடி நீங்க சக்கரவர்த்தியை பார்த்துட்டு போங்க, ராவணன் உங்களை பார்க்கணுங்கிறார். உடனே கும்பகர்ணன் வருவார் ராவணன் முன்னாடி, சொல்லார், உனக்கு அறிவேதான் இருக்கா, ஒரு பொண்ணுக்கு வேண்டி இப்படி எல்லாம் பண்றே, நீ ஒழுங்கா மரியாதையை திரும்ப அனுப்ப வேண்டியதானே. அன்னைக்கு விபீஷன் சொன்னாரு, மால்லேவான் சொன்னாரு, மண்டோதரி யார் சொன்னது நீ கேட்க மாட்டேங்கிறிய. ராவணன் சொல்லுவாரு, இது உபதேசம் பண்றதுக்குண்ட நேரம் இல்ல, ஆல்ரெடி எல்லாம் நடந்துருச்சு, நீ எனக்காக போய் சண்டை பண்ணணும், இது எதுவோ நடந்தது நடந்து போச்சு, நான் உனக்காக போறேன், நான் ரொம்ப பசியில் இருக்கேன், அந்த வானர்கள் எல்லாம் பிடிச்சு நான் திங்க போறேன், ரத்தத்தை குடிக்க போறேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானரங்களை நான் இன்னைக்கு இறையா சாப்பிட போறேன், ரொம்ப சந்தோஷமா யுத்த பூமிக்கு வந்தான். அப்படி ஒரு பெரிய மலையே நடந்து வர்ற மாதிரி இருந்தது. ராமர் பார்த்து கேட்டார் விபீஷணன்ட்ட, யாருமே ரொம்ப வினோதமா இருக்கான, இப்பேற்பட்ட ஒரு ஜந்து, இப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ராமர். விபீஷன் சொல்லுவார், ராமா இவன் தான் கும்பகர்ணன், இவன் முன்னாடி எதை வந்தாலும் அவன் சாப்பிடுவாங்க, அவனை பார்த்தோன்னே வானரங்கள்லாம் பயந்து இங்கே அங்கேயும் ஓடுவாங்க, மரத்துக்கு மரம் தாவுவாங்க, அவன் நடந்து வரும்போதே பல ராட்சசர்களும் வானரங்களும் இறந்து போவாங்க, அவன் காலில் மிதிப்பட்டு அப்படியே பிடிச்சு எல்லா ராட்சசர்களையும் மனுஷன் வானரங்களையும் பிடிச்சு அவன் திம்பான். உடனே விபீஷன் சொல்லுவார், ராமா உடனே இவனை கொண்டுடு, இல்லாட்டியும் எண்ணற்ற சேனைகளை அவன் அழிச்சிடுவான். ராமர் அஸ்தத்தை எடுத்தார், அஸ்தத்தை எடுத்து விடுறாரு. அவன் பல பல கோபத்தில் அவன் என்னமோ அவன் ராமர் மேல ஆயுதங்களை எதிர ஏறான், பாறைகளை தூக்கி போறான், ராமர்த்தோட அஸ்திரங்களால் எல்லாத்தையும் துண்டு துண்டு ஆக்குனார். கடைசியில் ராமர் கோபம் வந்தது, ஒரு அஸ்தர் விட்டா ஒரு கையை வெட்டினார், இன்னொரு அஸ்தத்தில் இன்னொரு கையை வெட்டினார், அவன் காலை வெட்டி கையை வெட்டி இதுக்கடையில் வானரங்கள்லாம் அவன் மேல ஏறுறாங்க. அவன் எப்படியாவது அவன் ஏறும், அவன் வானரங்கள்லாம் அவனை பிடிச்சி ஏறும்போது அவன் பிடிச்சி சாப்பிடுவான், அவன் வாய்க்குல போய் காது வழியா வருவாங்க, வாய்க்குல போய் மூக்கு வழியா வருவாங்க, இல்ல அவன் முடிவு பிடிச்சிருக்கிறது அவனை பிடிச்சு ஆட்டுறது, அவனுக்கு இப்படி அப்படி ஆடி ஊன்னு கத்திட்டான், பயங்கர கோபமா வரும். கடைசியில் ராமர் ஓர அஸ்திரங்கள் அவன் கையை வெட்டி காலை வெட்டி கடைசியில் அவனை அவனுடைய அஸ்திரத்தால் அவன் மார்பை நோக்கி குத்தும் போது அவன் உடல்ல வாயில ரத்தம் கட்டி அவன் அப்படி ஒரு பெரிய மலை சரிஞ்சு விழுகிற மாதிரி அவன் விழுகும் போது கூட எண்ணற்ற ராட்சசர்கள் வானர்கள் இறந்து போவான். அப்படி கும்பகர்ணன் சரிஞ்சு கீழே விழுந்தான், கும்பகர்ணன் விழுந்தான் இறந்தான் உடனே மானத்திலிருந்து தேவர்கள்லாம் அப்படி ராமர் மேல பூ மாறி மலையாக பொழிஞ்சாங்க, ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. ஏன்னா மூன்று உலகத்துக்கு மச்சம் கொடுத்துட்டு இருந்த கும்பகர்ணன், அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ராட்சசன் ராமர் வதம் செய்தார். கும்பகர்ணன் இறந்து போயிட்டான் தெரிஞ்ச உடனே ராவணனுக்கு ஏறக்குறைய பயம் வந்துருச்சு, நீ நம்ம தோத்துடுவோம். ஏன்னா கடைசியா அவன் கும்பகர்ணன் தான் நம்பியிருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய பையன் இந்திரஜித் வந்து சொன்னான், அப்பா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் போய் அந்த ரெண்டு மனுஷங்களையும் கொண்டு அவங்க ரத்தத்தை குடிப்பேன். அடுத்து இந்திரஜித் வந்தான், அவனும் இறந்து போனான். அதெல்லாம் ரொம்ப அழகா வால்மீகி ராமாயணத்தை சொல்லியிருக்கு, இந்திரஜித் எப்படி லக்ஷ்மணன் வதம் பண்ணார். கடைசியில ராவணனே வந்தான் யுத்த பூமிக்கு, பத்து சிங்கங்கள் பூட்டப்பட்ட பயங்கரமான ரதத்துல பத்து தலைவரோட கர்ஜனையோட ராவணன் தன்னுடைய அஸ்திரங்களை எடுத்துட்டு யுத்த பூமிக்கு வந்தான். அவனை பார்க்கும்போது ராமருக்கே திகைப்பா இருந்தது, இவன் இப்படி இருக்கான லங்கேஸ்வரன், இவ்வளவு தேஜஸா இருக்கானே, இவன் என்ன சரணடைஞ்சா நான் இவ்வளவு மன்னிச்சு விட்டுடுவேன் ராமன் நினைப்பார். ஆனா ராவணன் சரணடைய தயாரா இல்ல, ராமர்கிட்ட சவால் விட்டு கடுமையான யுத்தம் செய்தான். ராமருக்கும் ராவணனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும், பல பல அஸ்திரங்களால ராவணன் தன் அஸ்திரங்களால ராமரை தாக்க முற்படுவார், ராமனுடைய உடையெல்லாம் பட்டு காயமாகும். ராமர் பல பல அஸ்திரங்களால ராவனுடைய கொடியை வீழ்த்துறது, அவருடைய ரதத்தை உடைக்கிறது, அவருடைய சாரதியை கொள்றது, இப்படி பயங்கரமா யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ஒரு சமயத்துல ராவணன் எல்லாத்தையுமே இழந்து நிராயுத பாணியாடினான். அப்ப ராமர் சொல்லுவாரு, ராவணா இன்று போய் நாளை வா, இன்னும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஒருவேளை ராவணன் நாளைக்கு மனசு மாறி சீதையை கூட்டிட்டு வந்தான்னா அவனை விட்டுறலாம். ராமர் அவ்வளவு கருணை வாழ்ந்த, இப்ப ராவணன் மனசு மாறி என சரணுதா கூட நான் அவனை மன்னிக்க தயாரா இருக்கேன். ஆனா ராவணன் அதுக்கும் தயாரா இல்ல, அடுத்த நாள் இன்னும் பயங்கரமா வந்து சண்டை பண்ணான் ராமர் கூட. ராமருக்கு வேற வழியே இல்லாம அவனை கொல்ல வேண்டியதாரு, ராமருக்கு ராவணன் கொல்லணும் எண்ணம் இல்ல, ஆனா அவன் அதை விரும்புறான். வேற வழியே இல்லாம ராமர் ஒரு அஸ்திரம் விடுறாரு, ஒரு அஸ்திரம் போய் அவன் தலையை வெட்டுது, இன்னொரு தலை முளைக்குது, இன்னொரு அஸ்திரம் விட்டா இன்னொரு தலை முளைக்குது. இப்படி அவர் எவ்வளவு தலைகளை வெட்டினாலும் ராவனுடைய உடல் தலைகள் வந்துகிட்டே இருக்கு, கைகளை வெட்டினா கரங்கள் வந்துகிட்டே இருக்கு. ராமர் பார்த்தாரு, இப்படி அதிசயமான ஒரு ராட்சசனா விபீஷன் கேட்டார், விபீஷனா என்ன இது இப்படி இருக்கானே. அப்ப ராவன் விபீஷன் சொல்லுவாரு, ராமா ராவணன் இப்படி எல்லாம் நீ கொல்ல முடியாது, அவன் தலையை வெட்டி வீழ்த்த முடியாது, அவன் கைகளை வெட்ட முடியாது, அவனுடைய ஹிருதயத்துல ஒரு அமிர்தம் இருக்கு, அந்த ஹிருதயத்தை நீ தாக்குனாலும் இறந்து போவான், உனக்கு அகஸ்தியர் கொடுத்த அஸ்திரம் இருக்கு பிரம்மாஸ்திரம், அதை அவன் நோக்கி விடுன்னு சொன்னார் விபீஷணன். உடனே ராமர் அந்த பிரம்மாஸ்திரம் எடுத்தார், மந்திரங்களை ஜபிச்சார், அந்த பிரம்மாஸ்திரம் அவ்வளவு ஒரு தேஜஸ் அது, பயங்கர சக்தி வாய்ந்த அஸ்திரம், அது நேரா ராவனுடைய இதயத்தை நோக்கி விட்டார். அந்த அஸ்திரம் ராவண இதயத்தில் குத்தி அந்த அமிர்தத்தை வற்ற செய்து ஒரு பெரிய மலை சரிந்து விழுகிற மாதிரி ராவணன் கீழே விழுந்தார். அப்படி பத்து தலைகளில் ரத்தம் கக்க அவன் சரிந்து விழுந்தான். அப்ப தேவர்கள்லாம் வானத்திலிருந்து ராமர் மேல மலர் மாலை பொழிஞ்சாங்க, ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. அப்படி ராவணன் பத்து தலைகளில் ரத்தம் கக்கி ஒரு பெரிய மலை மாறி கீழே சரிந்து விழுந்தான். இப்ப வானவர்கள் ரொம்ப சந்தோஷம், துள்ளி குதிச்சாங்க, இங்கே அங்கே ஓடினாங்க, மரத்துக்கு மரம் தாவினாங்க, ராமா ராமா ராமனுடைய புகழ் பாடினாங்க, எல்லா வானர்களும் சேர்ந்து ஜெய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு அப்படின்னு ராமனுடைய புகழ் பாடினாங்க. ஒரு வழியா ராமர் ராவணனை வதம் செய்தார், ஒரு வகையில் விபீஷனுக்கு தன்னுடைய சகோதரங்கிற வருத்தம் இருந்தது, இவங்க எப்பயும் மனசு மாறியிருந்தா ராமர் அவனை மன்னிச்சு விட்டுருப்பாரே, இப்படி அநியாயமா இறந்து போயிட்டான்னு விபீஷன் வருத்தப்பட்டார். அப்போ அந்த இறந்து போன ராட்சசருடைய மனைவிகள்லாம் வந்தாங்க, எண்ணற்ற ராட்சசர் இந்த யுத்த பூமியில் இறந்திருந்தாங்க, ராவனுடைய மந்திரிகள் மகன்கள் சகோதரர்கள் ராவனுடைய உறவினர்கள், அந்த பெண்கள்லாம் வந்து யுத்த பூமியில் கதறி அழுதாங்க. மண்டோதரி வந்து கதறி அழுதா, நீ மனசு மாறி ராமரை சரணிச்சிருக்க கூடாதா, அவனை மன்னிச்சு விட்டுருப்பாரே அப்படின்னு மண்டோதரி வந்து கதறி அழுதா. இப்போ ராமர் விபீஷன் சொன்னார், விபீஷனா என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நீ சகோதரன் முறையாகிற அவனுக்கு உங்களுக்கு ஏம சடங்கெல்லாம் நீ தான் செய்யணும். விபீஷன் சொன்னார், நான் செய்ய மாட்டேன் ராமா, அவன் ரொம்ப அநியாயம் பண்ணான், அக்கிரமம் செய்தான், அவன் நான் அந்த எந்த ஈம சடங்கும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். இப்போ ராமர் சொல்வார், இல்லை இல்லை, ஒருத்தர் வாழும்போது அவன் எதிரியாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் அவனை எதிரியாகவே நினைக்கல, நீயும் அவனை எதிரியாக நினைக்காத, அப்போ இறந்து போயிட்டான், அவனுக்கு உண்டாக நம்ம செஞ்சு அவனுடைய ஆத்மா நல்ல நிலை அடையிறதுக்கு உதவி செய்யணும், உடனே நீ அதை செய்யணும்னு சொன்னார். இன்னும் ராமருடைய கட்டளை எடுத்துட்டு விபீஷன் ராவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சீதையை பார்த்து கூட நினைக்காம உடனே ராமர் விபீஷன் லங்கைக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். உடனே சொன்னா லட்சுமண்ட, லட்சுமணா உடனே சமுத்திரத்து தண்ணீர் எடுத்துட்டு வா, விபீஷன் லங்கைக்கு பட்டாபிஷேகம் சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி சக்கரவர்த்தி ஆக்கணும். லட்சுமணன் சொன்னா, அதுக்கு என்ன அவசரம், இப்போ நம்ம சீதையெல்லாம் பார்க்கணும். ஆனா ராமருக்கு அத்தை விட விபீஷன் சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆர்வம் இருந்து. அதுக்கப்புறம் ராமர் சொன்னாரா, சீதையை கூட்டிட்டு வாங்க, சீதாதேவி ஓரொரு நாளும் என்னைக்கு ராமர் வருவார், எப்ப நம்ம அவரை பார்க்க போறோம், ராம நாமத்தை தவிர அவருக்கு வேற எந்த அடைக்கலும் இல்லை, தொடர்ந்து ராமா ராமா ராமான் அவருடைய நாமத்தையே பாடிட்டு இருந்தாங்க. சீதைக்கும் செய்தி வந்தது, ராமர் ராவணனை வதம் செய்துட்டான். சீதாக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பிரபு இங்க வந்துட்டாரு, ராவணனை வதம் செய்துட்டாரு, அப்படி சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ராமர் சொல்லி அனுப்புவார், வரும்போது சீதையை ராஜா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க, ஆபரணங்கள்லாம் போட்டு புத்தாடையெல்லாம் அனுபவிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு. சீதைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் போய் ராமரை பார்க்கணும், இதுக்காக இப்ப அவசியம், நான் ஆபரணங்கள் போட்டா என்ன போடலன்னா என்ன, உடனே பிரபுவை பார்க்கணும்னு விரும்பினாங்க. அப்ப சொல்லுவாங்க, இல்ல இல்ல, இது ராமருடைய கட்டளை, நீங்க அலங்காரம் பண்ணிட்டு தான் வரணும். உடனே சீதா தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ராமர் முன்னாடி வருவாங்க. ராமர் தன்னுடைய மனதை கல் ஆக்கிடுவாங்க, கல் ஆக்கிட்டு லக்ஷ்மணன் சொல்லுவார், சீதையை வந்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுங்க. லக்ஷ்மணனுக்கு அப்படியே ஆடி போயிடுவார், என்னடாது சீதையை பார்க்காம இவ்வளவு நாளும் ராமர் ஒரு நடைப்பணமா வாழ்ந்துட்டு இருந்தாரு, எப்ப நம்ம சீதையை பார்க்க போறோம், எப்ப சீதை கூட சேர போறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்தாரு. இன்னைக்கு சீதா முன்னாடி வரும்போது ராமனால எப்படி இது சொல்ல முடியுது, லக்ஷ்மணனுக்கு ரொம்ப மனசே இல்லை, மனசெல்லாம் உடஞ்சு போயிடும், ராமா நீங்களா பேசுறீங்க, இத சீதை சீதைக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு சீதா நம்ம முன்னாடி இருக்காங்க, நீங்க நெருப்புல இறங்க சொல்றீங்களே, என்னுடைய கட்டளை லக்ஷ்மணன் இதை உடனே செய்யணும்னு. சீதா வந்த உடனே அக்னி பிரவேசம் பண்ண சொன்னாங்க. சீதாதேவிக்கு அப்படியே என்ன செய்யறது, ராமருடைய கட்டளை. அப்ப சீதா நினைச்சுக்கிட்டாங்க, ஒருவேளை நான் வந்து கலங்கமானவன் ராமர் நினைக்கிறார் அனுபவம், ஆனா என்னுடைய பிரபு ஒருபோதும் அப்படி நினைக்க மாட்டார், அவருடைய கட்டளை எதுவா இருந்தாலும் சரி சொல்லி உடனே சீதை அக்னியில் இறங்க தயாரா இருந்தது. அப்படி சீதை அக்னியில் இறங்கும் போது பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, சீதா பதிபிரதை தான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க அந்த அப்படியே சரீரத்தோட அக்னியில் இறங்கும் போது அக்னி தேவனே சீதை எடுத்துக்கணும் சொல்லுவார் ராமர்ட்ட, சீதா வந்து எந்த விதத்திலும் கலங்கப்படாதவங்க, அவங்க பதிவிரத்தை சுத்தமானவங்க. அப்ப ராமர் ரொம்ப சந்தோஷப்படுவார், ராமர் சொல்லுவார், எனக்கும் தெரியும் சீதை வந்து எனக்கு என்னை விட்டு, சீதை மனதளவுல கூட என்னை விட்டு யாரையும் நினைச்சதில்லை, எனக்கும் நல்லா தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியறதுக்காக தான் அதை செய்தேன். இந்த உலகத்துல யாருமே சீதைக்கு இழுக்கு ஏற்பட்டக்கூடாது, மூன்று உலகத்திலும் சீதையை மாதிரி ஒரு பதிவிரத்தை கெட்டவே கிடையாது, சீதாவுடைய புகழ் இந்த உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் செய்தேன்னு சொல்லுவார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. அந்த மாதிரி சீதையும் ராமரும் ஒன்று சேருவாங்க, வாடனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். உடனே விபீஷன் சொன்னாரு, புஷ்பவிமானத்தை வர வைக்கிறோம், உடனே நம்ம லங்கைக்கு போறோம். லங்கையில போனோடனே ராமர் சொல்றாரு, இன்றையோடு வனவாசம் முடிய போகுது, ஏற்கனவே பாரதன் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, வனவாசம் முடிஞ்சு அடுத்த சூரிய உதயத்தப்ப ராமர் இங்க இல்லைன்னா நான் நெருப்பிலங்கி உடலை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்காரு. ராமர் உடனே சொன்னார் லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா பரதன் நம்ம உடனே இங்கிருந்து போகணும், நம்ம வரலைன்னா நம்ம காலம் நம்ம தாமதிக்கிற தாமதம் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பரதனுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும், பரதன் நான் என்ன பார்க்கலாம் உயிரே விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புஷ்பவிமானத்தை வர சொல்றார் விபீஷணன். ராமர் லக்ஷ்மணன் சீதா சுக்ரீவன் நல நீர் கோடிக்கணக்கான வானரங்கள் விபீஷணன் ராட்சசர்கள் வானனுடைய மனைவிகள் ராட்சசருடைய மனைவிகள் எல்லாரும் இந்த புஷ்பவிமானத்தில் ஏறி வராங்க ஆகாச மார்க்கமா. அப்ப வரும்போது ராமர் சீத்தை காண்கிறார், இதோ நாங்க கட்டிய பாலம், இதோ சுக்ரீவன் தங்கியிருந்த இடம், இதோ நீ நகையை போட்ட இடம், ஒவ்வொரு இடத்தையும் ராமர் காய்ப்பாரா சீதைக்கு, இங்க அது நடந்தது அங்க இது நடந்தது, ஒட்டுமொத்த கதைகளும் சீதைக்கு சொல்லிட்டே வருவார். ராமர் நேரா பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துக்கு வருவாங்க, வந்த உடனே பரத்வாஜர் அவங்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார். பரத்வாஜர் கேட்டுக்கிறார், ராமா இங்க ஒரு ரெண்டு நாள் நீ தங்கிட்டு போகணும். ராமர் சொல்லுவார், ஐயோ முடியாது பரதன் எனக்கா காத்துட்டு இருக்கார், சரி இன்னைக்கு ஒரு நைட்டாவது இங்க தங்கிட்டு போகணும் சொல்லுவார். அப்ப உடனே ராமர் நினைப்பாரு, நான் போகலைன்னா பரதன் உயிரை விட்டுருவாரு. ஹனுமான கூப்பிட்டார் ராமர், ஹனுமான் இந்த மாதிரி நீ உடனே போகணும், பரதன்ட்ட நான் வந்து வனவாசம் முடிஞ்சு வரப்போற செய்தி அவனுக்கு தெரிவிக்கணும், ஆனா நீ பரதனை பரீட்சை பண்ணணும், இந்த மாதிரி ராமர் அயோத்தியாவுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் முகம் எப்படி இருக்கு, எப்படி ஏத்துக்கிறார், அவர் மனதில் என்ன நினைக்கிறார், அவருடைய பாவனை எப்படி இருக்கு, அவருடைய செயல்கள் எப்படி இருக்கு, அவருடைய முக பாவனை எப்படி இருக்கு, அதெல்லாம் பாரு. பரதனுக்கு நான் வரது விருப்பம் இருந்தால் நம்ம அயோத்தியாவுக்குள்ள போவோம், இல்லாட்டி அயோத்தியாவுக்கே போக வேண்டாம், 14 வருஷம் பரதன் அயோத்தியாவை ஆண்டிருக்கார், ஒருவேளை அவனுக்கு சக்கரவர்த்தி ஆகணும் ஆசை இருக்கலாம், அப்படி அவன் ஆசை இருந்தால் அவரே சக்கரவர்த்தியா இருக்கட்டும், நம்ம அயோத்தியாவுக்குள்ள போக வேண்டும் அப்படின்னு யார் சொன்னாங்க, யார்கிட்ட, ஹனுமான்கிட்ட. ஹனுமான் சொன்னே ஹனுமான் உடனே பறந்து வர்றார் பரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஹனுமான் ஆகாசமாக வர்றாரு, சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது, பரதன் பார்த்தார் ராமர் வரல, உடனே நெருப்ப மூட்டினார், இறங்க தயாரானார். ஹனுமான் ஆகாசமாக வந்தார், பரத சக்கரவர்த்தி நில்லுங்க நில்லுங்க, நான் ராமருடைய தூதன் ஹனுமான், ராமர் வந்துட்டாரு, வனவாசம் முடிஞ்சு வந்துட்டாரு கேட்ட உடனே பரதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அனுமான் கீழே இறங்கி பரதனுடைய காலில் விழுந்து நமஸ்கரிச்சார். பரதன் உடனே அவர் கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டார், என்னுடைய ராமர் வந்துட்டாரா, ஏன் இன்னும் வரல, அவர் எங்க இருக்காரு, எப்ப வரப்போறாரு, இந்த செய்தியை சொன்னனால உனக்கு 10,000 பசுக்களை நான் தானமா செய்யறேன், 100 கிராமங்களை உனக்கு தரேன், பல பெண்களை உனக்கு சேவையா வைக்கிறேன். அப்படி அவர் கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீரால் அனுமான கட்டி ஆலிங்கனம் பண்ணி ஒரு உடலெல்லாம் அபிஷேகம் பண்ணிடுவார். அனுமானுக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படியும் ஒரு பக்தனா. உண்மையில ராமருக்கு பரதன் மேல சந்தேகமே கிடையாது. பரதனுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரியணும். பரதன் எந்த அளவுக்கு ராமரை நேசிச்சுட்டு இருக்கார், எந்த அளவுக்கு ராமர் மேல பக்தியா இருக்காருங்கிறத பார்க்கணும். அனுமானும் பார்த்தார், ராமரை போலவே மர உரு உடுத்தி இருந்தார், ஜடாமுடி வச்சிருந்தார். அந்த நந்தி கிராமத்துல பரத்பூர்ல ஒரு சின்ன குழியில வாழ்ந்துட்டு இருந்தார். இப்பவும் அந்த இடத்துக்கு போனா ராம பரதனும் ஹனுமானும் ஆலிங்கனம் பண்ண விக்கிரகம் இருக்கும். பரதனும் ஹனுமானும் முதல் முதல் சந்திச்சப்ப ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்குவாங்க. அந்த விக்கிரகத்தை இப்போ நம்ம தரிசனம் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேவை வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹனுமானுக்கு புரிஞ்சது, பேர்பட்ட ஒரு பக்தர் இருக்காரு. நாளுக்கு எப்ப வரப்போறாரு அப்படி வலி மேல இழுவிச்சு பரதன் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அறிக்கை விட்டார் அயோத்தியாவுக்கு, ஸ்ரீராமர் திரும்ப வர்றாரு, ஊரெல்லாம் அலங்கரிக்கப்படணும், அங்கங்க ஸ்தானங்கள் தெளிக்கணும், பன்னீர் தெளிக்கணும், விதவிதமான கோலங்கள் போட்டிருக்கணும், பெண்கள் எல்லாம் நல்ல ஆடை உடுத்திருக்கணும், குழந்தைகள் எல்லாம் ஓடி ஆடி பாடணும், எல்லோரும் ரொம்ப அன்போடு ராமரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ராமருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. ராமர் பரத்வாஜ ஆசிரமத்துடைய ரிஷியிலிருந்து முனியோட இருந்து கிளம்பிட்டு குகனுடைய இடத்துக்கு வந்தார். குகனும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம், ராமரோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டாங்க. அப்ப ஹனுமான் வந்து சொன்னார், பரதனுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, உடனே நம்ம போகணும், ஒரு நிமிஷம் பரதன் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காரு. இப்ப ராமர் சொன்னார், ஹனுமான் எனக்கும் தெரியும், பரதன் என்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க மாட்டார், எனக்கும் தெரியும், பரதனுடைய புகழ்ந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் செய்தேன் சொன்னேன். உடனே ராமர் ரொம்ப சந்தோஷமா, சீதா ராமரும் லக்ஷ்மணனும் பரதன் ஹனுமானும் மற்ற வானரங்களும் எல்லாரும் அந்த புஷ்பகாலம் தேர்ந்து அயோத்தியாவோட எல்லைக்கு வந்தாங்க. ராமர் வரதை பார்த்துன்னு பரதன் ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த பாதுகை எடுத்துட்டு வந்து ராமருடைய திருப்பாதத்தை சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணி தண்டம் போல விழுந்தார். தண்டம்னா ஒரு தடி, அந்த தடி கீழே போட்டீங்கன்னா எப்படி விழுகும், அப்படி பிளாட்டா விழுகும். இல்லையா, ஒரு தடி எடுத்து இப்படி கீழே போட்டோம்னா அப்படி பிளாட்டா விழுகும். அந்த மாதிரி சாஷ்டாங்கமா ராமருடைய பாதத்தை வந்து கதறி அழுதார் சந்தோஷத்துல. கண்கள் இருந்து ஒரு கண்ணீராலேயே ராமருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணார். ராமர் உடனே பரதன் எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். அந்த பாதையை ராமருடைய பாதத்துக்கு சமர்ப்பிச்சார். ராமா உங்களுடைய வருகைக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அயோத்தியில் பெண்கள் எல்லாம் கையில விளக்குகள் ஏந்தி ராமரை வரவேற்றாங்க. அதைத்தான் நம்ம தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறோம். தீபங்களுடைய வரிசையில் நின்று பெண்கள்லாம் ராமரை வரவேற்றாங்க. அயோத்தியா மீண்டும் ரொம்ப பூத்து குலுங்கியது. பல பழங்க மரங்கள் எல்லாம் பழங்களும் இலைகளும் கனிகளும் இருந்தது. பறவைகள்லாம் ரொம்ப ஆரவாரம் செய்து பறந்தது. அங்குள்ள பசுக்கள் கன்றுகள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடியது. இப்படி ஒட்டுமொத்த அயோத்தியா மீண்டும் ஒரு சூரியன் உதித்தது போல இருந்தது. அப்படி ராமர் லக்ஷ்மணனும் அயோத்தியாவில் பிரவேசிச்சாங்க. உடனே வசிஷ்டர் அடுத்த நாள் அவருக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. அப்படி ராமரும் லக்ஷ்மணனும் பரத சத்ருகனும் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் வந்து தாமரம் வீசுறாங்க. லக்ஷ்மணன் அவருக்கு கொடை பிடிக்கிறாரு. இப்படி அவங்க சமேதரா சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமன் பரத சத்ருகன சமேதரா அவங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாங்க. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. அப்போ ராமர், இந்த வானரங்கள் எனக்கு பண்ண சேவையெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும், அவர் எல்லாருக்கும் நல்ல அங்குள்ள வானரங்களுக்கெல்லாம் நிறைய பரிசு பொருள் கொடுப்பாராம். அப்ப சீதா ராமர் வந்து சீதைக்கு ஒரு அணிகலன் போட்டுப்பாரு, ஒரு ஒரு என்ன சொல்றது ஆரம் போட்டுப்பாங்க. அந்த சீதை அந்த ஆரத்தை எடுத்து அப்படியே ராமரை பார்ப்பாங்களாம். சீதை மனசுல இது ஹனுமான் தான் என்ன முதல்ல வந்து பார்த்தாரு, ஹனுமான் ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணிருக்காரு, அவருக்கு இந்த ஆரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட பேசக்கூட இல்லையா, இந்த ஆரத்தை எடுத்துட்டு அப்படியே திரும்பி ராமரை பார்த்தாங்களாம். அவனோட பார்வையிலே ராமர் புரிஞ்சிட்டாரு, சீதை இதை வந்து ஹனுமான் கொடுக்கணும்னு நினைக்காரு. ராமரும் கண்ணிலேயே சொல்லுவாராம். ரெண்டு பேரும் பேசிக்காமே ஒருத்தர் ஒருத்தர் மனசுல அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருந்து. இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் ரொம்ப கஷ்டம். கண் பார்வையாலே கண் பார்வை சொல்லி இருக்கு. ராமர் தண்டகாண்ட மனத்தில் இருக்கா, சீதா லங்கையில் இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணம் செயல் மனது எல்லாம் ஒன்றா இருக்கும். சீதை மனதில் என்ன நினைக்கிறாரோ அது ராமர் நினைப்பார். ராமர் மனதில் என்ன இருக்கோ அது சீதை நினைப்பார். அந்த மாதிரி சீதை இந்த ஆரத்தை ஹனுமானுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச உடனே ராமர் புரிஞ்சுக்கிறாரு, சீதை விரும்புறாங்க. அப்படியே கண்ணசிச்சாரம் கொடுக்குது. இனிமே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஆரத்தை கொடுக்க ஹனுமானுக்கு. இப்படி அயோத்தியால எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அயோத்தியா ஜனங்க, வானரங்கள், வானர்களுடைய மனைவிகள், ராட்சசர்கள், விபீஷணர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் ராமர் விபீஷணன் கூப்பிட்டாரு. விபீஷணா போதும், லங்கையில சக்கரவர்த்தி இல்ல, நீ உடனே திரும்ப போகணும்னாரு. விபீஷணனுக்கு அவ்வளவுதான் ஹிருதயமே வெடிச்சிருச்சு. ராமா நான் போகவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு லங்கையே வேண்டாம், சக்கரவர்த்தி பதவி எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்கு பாதங்கள் இருந்து எனக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா போதும் சொன்னார். ராமர் இல்ல விபீஷனா, லங்கைக்கு ஒரு சக்கரவர்த்தி தேவை, நீ போ. விபீஷனுக்கு ராமர் விட்டு பெரிய மனசே இல்லை, என்னால ஒரு கணம் கூட எங்களை விட்டு போக முடியாது ராமர் சொன்னாரு. அப்பதான் ராமர் என்ன பண்ணுவார், அவங்களுடைய விக்கிரகம் ரகு வம்சத்துல காலங்காலமா வழிபாடு பண்ணிருந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை எடுத்து விபீஷன் கொடுத்தார். இதை எடுத்துட்டு போ விபீஷனா, எனக்கும் ரங்கநாதருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, நீ எடுத்துட்டு போய் லங்கையில வச்சுக்கோன. ஜெய் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிக்கு. அதுக்கப்புறம் ரங்கநாதர் ஒரு லீலை பண்ணி ஸ்ரீரங்கத்திலே இருந்துட்டார். விபீஷன் எடுத்துட்டு போகும்போது ரங்கநாதர், ஆக்சுவலி இந்த ரங்கநாதர் இங்கு உள்ள ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் ரகு வம்சத்தில் உள்ள எல்லாரும் ராமனுடைய மூதாதர்கள்லாம் வழிபாடு பண்ணி, தசரதர் வழிபாடு பண்ணி, ஸ்ரீராமரே வழிபாடு பண்ண விக்கிரகம் ரங்கநாதர். இவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றம், பகவானுக்கும் ரங்கநாதருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தர் வந்து பகவான் தான் மனித ரூபத்தில் இருக்காரு, இங்க பகவான் தான் விக்கிரக ரூபத்தில் இருக்காரு. அவங்களுக்குள்ளும் அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருந்து விக்கிரக வழிபாடு எவ்வளவு உன்னதமானதுன்னு ராமரே செய்து காமிச்சார். அப்பேற்பட்ட அந்த ரகுவம்சத்துடைய அந்த விக்கிரகத்தை எடுத்து ராமர் விபீஷன் கொடுத்தார். விபீஷன் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார், ஏன்னா ரங்கநாதருக்கும் ராமருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படி வாங்கிட்டு வரும்போதுதான் இங்க தர்மவர்ம ராஜா கடுமையா தபம் செய்வார். ரங்கநாதர் எனக்கு வேணும். அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி தர்மவர்ம ராஜா வந்து அயோத்தியாவுக்கு போவார். ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்தி யாகம் செய்யும் போது பல மன்னர்களை யாகத்துக்கு கூப்பிடுவார். அப்ப இங்கிருந்து தர்மம் ராஜாவும் யாகத்துக்கு போவார். அப்ப அவர் ரங்கநாதர் விக்கிரகத்தை பார்த்தார். அயோத்தியால பேர்பட்ட அழகான பகவான் இங்க இருக்காரு, இவர் நம்ம கூட வந்தா எவ்வளவு சந்தோஷமா அவர் சேவை பண்ணலாம் அப்படின்னு அன்றையிலிருந்து அந்த விக்கிரகத்துக்கு மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்தது ரங்கநாதர் மேல. அவருக்கு ஒரு உடனே வந்து காவேரி கரையில தபம் செய்ய ஆரம்பிச்சாரு. சாப்பிடாம தூங்காம மலையில பனியில வெயில்ல அங்குள்ள முனிவர்கள்லாம் சொன்னாங்க, சக்கரவர்த்தி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், கட்டாயம் ரங்கநாதர் இங்கதான் வரப்போறாரு, அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் காவேரி கரையில தான் வந்து இருக்க போறாரு, அதனால நீங்க நிதானமா இருங்க, ஒரு நாள் ரங்கநாதர் இங்க வருவார். ஓரொரு நாளும் வலி மேல விழி வச்சு காத்திருக்காரு தர்மராஜா. இன்னைக்கு ரங்கநாதர் வரமாட்டாரா, நாளைக்கு வரமாட்டாரா, எப்ப வரப்போறாரு? அப்ப விபீஷன் கூட வராரு ரங்கநாதர். அப்போ தர்மராஜா சொன்னாரு விபீஷன்கிட்ட, நீங்க இந்த வழியா போறீங்க, ஒரு பத்து நாள் நாங்க ரங்கநாதர் சேவிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பத்து நாள் சான்ஸ் கொடுங்க, நாங்க அவர் சேவை பண்றோம். விபீஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், பத்து நாள் தானே, ஒத்து நாள் பத்து நிமிஷமா பாடு போகுது அப்படின்னு இங்க ரங்கநாதரை வச்சு எல்லாரும் பூஜை பண்ணி ரங்கநாதருக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவருக்கு திருவிழா பண்ணி ஊரே திருவிழா ஆயிடுச்சு. கடைசியில் விபீஷன் கூப்பிட்டா ரங்கநாதர், ரங்கநாதர் வரமாட்டேன்ட்டு, நான் வரல விபீஷனா நீ போய்க்கணும். விபீஷனுக்கு மனசே தாங்காது, ஏற்கனவே ராமரை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன், இப்ப நீங்களும் வரமாட்டேங்கிறீங்களே, நான் போக மாட்டேன், இங்கே இருந்துருவேன். அப்ப ரங்கநாதர் சொல்லுவார், விபீஷனா நீ லங்கைக்கு போய், இது என்னுடைய கட்டளை, நான் இங்கிருந்தே உனக்கு தரிசனம் கொடுக்குறேன், நீ எப்பெல்லாம் விருப்பப்படுறே என்ன வந்து பார்க்கலாம் சொல்லுவார். அப்படி பகவானுக்கும் பக்தருக்கும் அப்போ ஒரு அன்பு பரிமாற்றம். அப்படிதான் ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார், விபீஷன் வந்து லங்கைக்கு போனார். இப்பவும் ரங்கநாதரை வந்து விபீஷன் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். இப்பவும் லங்கையில லங்கையை பார்த்தா ரங்கநாதர் தெற்கு பார்த்தா சயனிச்சிருக்கார், தெற்கு பார்த்து தான் சயனிச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திர பெருமான் பகவான் தர்ப புல்ல வச்சு உட்காந்து சமுத்திரராஜனை கூப்பிட்டு தவம் செய்தார். அந்த இடம் தான் திருப்புல்லான்னு ஒரு திவ்ய தேசம், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ராமேஸ்வரம் போற வழியில அங்க பகவானுக்கு தர்ப சயன பெருமாள் ரொம்ப அற்புதமான விக்கிரகம், அந்த கோயிலும் தரிசிக்கலாம் போனா. இப்படி பகவானுக்கும் பக்தரும் கடையில் அவ்வளவு அன்பு பரிமாற்றம் இருந்தது. ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ராமாயணத்துல முழுக்க முழுக்க ராமரின் சீதையும் வச்சே சரித்திரங்கள் இருக்கும், ஆனா மகாபாரதத்துல அப்படி கிடையாது. கிருஷ்ணரும் இருப்பார், மற்ற பாண்டவர்கள் அவங்களோட சரித்திரம் எல்லாமே இருக்கும், ஆனா மகாபாரதத்து காட்டில் ராமாயணத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு, ஏன்னா ராமரே சார்ந்து அந்த லீலைகள்லாம் வந்து. இப்படி ராமர் விபீஷன் அமிச்சார், அதுக்கப்புறம் சுக்ரீவனை கிஷ்கந்துக்கு அமிச்சார், ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க இடத்துக்கு அமிச்சார். அதுக்கப்புறம் ராமர் அயோத்தியா ஆண்டு வந்தார். நம்ம முதல் நாள் உபன்யாசத்துல பார்த்தோம், பரதன் வந்து நகரவளம் போகும்போது ஒரு சலவை தொழிலாளி ராமரை ஏளனமா பேசுவார், அப்போ அந்த சலவை தொழிலாளி ஒரு அயோத்தியாவுடைய பிரஜை சக்கரவர்த்தியை நிந்திச்சதுனால இது ரகுவம்சத்துக்கு இலக்கா இழுக்கா போயிடும் சொல்லிட்டு அவங்க திரும்பவும் சீதையை கொண்டு போய் எங்க வர சொன்னார், எந்த இடத்துல வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துடும் இல்லையா. முதல் நாள் உபன்யாசத்துல பேசணும் சீதையை எடுத்துன்னு போய் சீதை இப்ப நிறை மாத கற்பனியா இருந்தாங்க. ஆனா சீதைக்கும் ஒரு ஆசை இருந்தது, எனக்கு குழந்தை பிறக்கும் போது அது முனிவர்களுடைய சங்கத்திலிருந்து முனிவர்களுக்கு மத்தியில பிறக்கணும்னு விரும்பினாங்க. அந்த ஆசையும் ராமர் பூர்த்தி பண்ற மாதிரியும் அதே சமயத்தில் ஒரு ரகுகுல சக்கரவர்த்தியா இருந்து ரகுவம்சத்துக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சீதையை திரும்பவும் கொண்டு போய் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் வரச்சனும். லக்ஷ்மணன் விட்டுட்டு ரொம்ப வேதனையோட வந்தார். அதுக்கப்புறம் தான் அங்க லவகுஷாலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி லீலைகள் நிச்சயமா போயிட்டு இருக்கு. ராமர் பல ஆயிரம் வருஷங்கள், கிட்டத்தட்ட 11,000 வருஷங்கள் ராமர் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார். நிறைய யஜ்யங்கள் பண்ணார், தானங்கள் பண்ணார், தவங்கள் செய்தார், விரதங்கள் இருந்தார், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுக்களை தானம் கொடுத்தார், பிராமணர்களுக்கு ஆபரணங்கள் பொருள் இப்படி ரொம்ப அற்புதமா ஆட்சி செய்தார். ராம ராஜ்யங்கிறது அப்படி இருக்குமா? நம்ம முன்பே படிச்ச முதல் நாள் உபன்யாச ராமராஜ்யம் எப்படி இருக்கணும், ராமருடைய ராஜ்யத்துல பறவைகள் விலங்குகள் மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும், பசுக்கள்லாம் பால் சுரந்துகிட்டே இருக்கும், பசுடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து பூமி எல்லாம் ஈரமா இருக்கும். மழை பெஞ்சு கூட பூமி ஈரமாக மாட்டேங்குது. பசுடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து பூமி எல்லாம் ஈரமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் பிரஜைகளுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, வயசே ஆகாது, அவங்க இளமையாவே இருப்பாங்களே, எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, கவலை கிடையாது, திருட்டு எந்த விதமான துணும், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க ராமருடைய ஆட்சியில. எல்லாருமே ராமருடைய நாமத்தை பாடுவாங்க, வியாபாரம் பண்றவங்க, சமைக்கிறவங்க, துவைக்கிறவங்க, எந்த வேலை பண்ணிட்டு தான் ராமருடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் எடுத்து கொடுக்கற கூட ராமா இதா வச்சுக்கோங்க, வாங்குறவங்க ராமா அது கொடுங்க, எது கேட்டாலும் ராமருடைய நாமத்தை சொல்லி அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ராமர் இந்த உலகத்தை ஓரொருத்தரும் ராவர் மேல அவ்வளவு பிரியமா இருந்தார். அந்த அளவுக்கு ராமர் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கெல்லாம் பல வருஷங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் யம தர்ம ராஜா அவர் ராமரை சந்திக்கிறதுக்காக வர்றார். அப்ப அவங்க ரெண்டு பேர் குறுக்க நடக்கூடிய அந்த சந்திப்பானது ரொம்ப ரகசியமா இருக்கணும்னு ராமர் விரும்பினாங்க. அப்ப லக்ஷ்மணன் கூப்பிட்டு சொன்னார், ராமர் லக்ஷ்மணா நாங்க ரெண்டு பேர் பேச போறோம், யார் வந்தா நீ அனுமதி கூடாது, நீயும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. லக்ஷ்மணன் காவலாளியும் அனுப்பிட்டு அவனுடைய அந்த அறைக்கு முன்னாடி காவல் நிற்கிறார். அப்ப துர்வாசமுனி அங்க வர ராமர் சந்திக்கிறதுக்காக லக்ஷ்மணன் சொன்னாரு, ராமர் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு, அவர் யாரும் அனுமதிக்க கூடாது சொல்லியிருக்காரு. துர்வாசமுனி கிட்ட ஒன்னும் ஒரு பிரச்சனைனா அவருக்கு சட்டுன்னு கோபம் வந்து பயங்கரமான கோபக்காரர். துர்வாசமுனியை உள்ள அனுமதிக்காம லக்ஷ்மணன் நிறுத்தின உடனே துர்வாசமுனி கண்கள்லாம் செவந்துரும், பயங்கரமான கோபம் வந்துடும். லக்ஷ்மணா நான் உடனே ராமரை பார்க்கணும்னு சொன்னாரு. முனிவரே மன்னிச்சுக்கங்க, முடியாது, ராமர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீ என்ன உள்ள அனுப்பலைனா ஒட்டுமொத்த அயோத்தியை நான் சபிச்சிடுவேன், எல்லாருமே இறந்து போவீங்க. லக்ஷ்மணன் நினைச்சாரு, நான் ஒருத்த இறந்து போனா பரவாயில்ல, மற்றவங்க எல்லாம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி துர்வாசமுனி விட்டுடுவேன். உள்ள போய் ராமரை பார்த்துட்டு வந்தோடனே யம தர்மராஜாவும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் துர்வாசமுனி கேட்கிறார், ராமர் எதுக்காக வந்தீங்க, நான் என்ன உங்களுக்கு சேவை பண்ணணும், நான் ரொம்ப நாளா தவம் இருந்து எனக்கு பசியா இருக்கு, எனக்கு சாப்பாடு கொடுங்க. ராமர் உடனே அவருக்கு விருந்து கொடுத்தார். விருந்து கொடுத்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு துர்வாசமுனி ரொம்ப சந்தோஷமா திரும்ப போனார். அப்ப லக்ஷ்மணன் கேட்டார், ராமர் லக்ஷ்மணா நீ ஏன் என்னுடைய வார்த்தையை மீறின, நீ என்னுடைய கட்டளை மீறிட்ட, நான் யாரையுமே உள்ள அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் துர்வாசமுனி உள்ள அனுப்பிச்சேன்னு லக்ஷ்மணன் சொல்லுவார், ராமா எனக்கு வேற வழியே தெரியல, உங்க கட்டளையை மீறவும் கூடாது, அதே சமயத்துல துர்வாசமுனி ஒரு சாபம் கோபித்து கொண்டு அயோத்தியாவை சபித்தரக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல அவரை உள்ள விட்டேன். கடைசியில் ராமர் தன்னுடைய இருதயத்தை கல் ஆக்கிக்குவார். ஏன்னா ராமர்னால் லக்ஷ்மணன் பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ராமர் சொல்லுவார், லக்ஷ்மணா நீ அரச கட்டளை மீறினால உன்னை அயோத்தியாவில் நாடு கடத்துறேன். இதெல்லாம் ராமருடைய லீலை. ஏன்னா அந்த தர்மராஜர் வந்தது எதுக்காகனா, ராமா உங்களுடைய லீலை நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்க, நீங்க எதுக்காக இந்த உலகத்துல தோண்டினீங்க, அசுரர்களை வதம் செய்து பக்தர்களை காப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, ராட்சச வம்சத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க, இனி நீங்க விரும்பினா உங்க லீலையை முடிச்சு நீங்க திரும்ப வைகுண்டம் போலாம், நீங்க விரும்பினா. தர்மராஜ் சொல்வார், ராமா நீங்க விரும்பினீங்கன்னா உங்க லீலை இதோட நீங்க முடிச்சுக்கலாம், நீங்க வைகுண்டத்துக்கு போகலாம். அப்ப ராமரும் முடிச்சுக்கிட்டார், நினைச்சுக்கிட்டார், போதும் இவ்வளவு நாள் இந்த உலகத்திலிருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய புதல்வர்களை அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார். ஓரொரு சகோதரர்களுக்கும் ஓரொரு திசையை ஓரொரு நாடுகளை பிரித்து கொடுத்தார். நீங்க இந்த தேசத்தை பாருங்க, நீங்க அந்த தேசத்தை பார்த்துக்கங்க. கடைசியில் ராமர் ராமர் லக்ஷ்மணன் நாடு கடத்தின லக்ஷ்மணன் ராமோடைய நினைவிலேயே சராயு நதியில் போய் அப்படியே மறைஞ்சிடுவார். இதே சராயு நதியில் போய் லக்ஷ்மணன் அப்படியே மறைஞ்சிடுவார். ஏன்னா லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதார். அவர் திரும்ப வைகுண்டம் போனார். ராமருக்கு லக்ஷ்மணர் பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அவர் அப்படியே லக்ஷ்மணனுடைய ஸ்மரணத்தில் ஏற்கனவே ராமர் சீதையை பிரிஞ்சு ரொம்ப வேதனையில் இருப்பார். என்னாடுன்னா அயோத்தியா ராமர் சக்கரவர்த்தியா இருந்து வால்மீகி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு சீதை அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சீதையை திரும்ப கூட்டிட்டு வராங்க அயோத்தியாவுக்கு. அப்படி சீதை அயோத்தியால வந்தவங்க ஒரு முறை கூட ராமர் அவங்க பரீட்சை பண்ணார். அப்போ சீதா தேவி, நான் அது பதிவிறதேங்கிறது உண்மைனா அந்த பூமி தாய் என்னை ஏற்றுக்கிட்டும் சொல்லி சொல்லும்போது அப்படி பூமி ரெண்டா பிளந்து பூமி தேவதையே பூமி தாயே உள்ளிருந்து வெளியிலிருந்து சீதையை கூட்டின்னு போவாங்க. அதை பார்க்கும்போது ராமர்னால தாங்கவே முடியாது. அப்படி சீதையை ராமர் பறி கொடுத்து சீதை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப லக்ஷ்மணனையும் பறி கொடுத்தேன், லக்ஷ்மணன் போயிட்டாரு, சீதையும் போயிட்டாங்க, இது நானும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது சொல்லி ராமர் அப்படியே சராயு நதியில் போய் அவரும் மறைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் சீதா ராமர் லக்ஷ்மணன் அவங்க போனதுக்கு அப்புறம் பரதனும் சத்ருகனும் தன்னுடைய புதல்வர்களையும் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிட்டு அவங்களும் வைகுண்டத்துக்கு போனாங்க. இப்படி எல்லாம் கடைசியில ஒட்டுமொத்த அயோத்தியா ஜனங்களையும் பகவான் திரும்ப வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு. இப்படி ராமருடைய கருணையினால வானரங்கள் அவனுடைய மனைவிகள் அயோத்தியா ஜனங்க அங்குள்ள ஓரொரு மிருகங்களும் கன்றுகளும் பசுக்களும் எல்லாருமே ராமருடைய நித்தியமாலையிலே பண்ணாங்க. இந்த மாதிரி வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் லவனும் குசனும் ராமருடைய பிரதிநிதியா இருந்த இந்த உலகத்தை ஆட்சி பண்ண ரொம்ப அற்புதமா ராமரை போல இந்த உலகத்தை ஆட்சி பண்ண. ஹரே கிருஷ்ணா. இந்த ராமாயணத்துல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சீதா ஆமா, ரெண்டு தடவை இருக்கு. இது வந்து ரெண்டாவது தடவை வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்திலிருந்து வரும்போது சீதா தேவி வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்திலிருந்து வரும்போது ராமரோட சபையில வந்த உடனே அவங்க பூமி இதாகி அந்த லீலையை முடிச்சு அவங்க போவாங்க. அதுக்கு முன்னாடி ராவணனை வதம் செய்துட்டு லங்கையிலிருந்து எடுத்து கூட்டிட்டு வரும்போது சீதா அக்னி பிரவேசம் செய்வாங்க. அது வந்து ஓரொரு புராணங்களையும் அதை பத்தி இன்னும் விவரமா சொல்லியிருக்கு. ஏன்னா சீதா தேவி சாக்ஷாத் மகாலட்சுமி, பகவானுடைய நித்தியமான மனைவி. சீத்தையை ராமத்திலிருந்து பிரிக்கிறது ஒரு நடைமுறைக்கு நடக்காத ஒரு சம்பவம். அது சீதையும் ராமரையும் பிரிக்கவே முடியாது. ஆனா தேவர்களுடைய விருப்பத்தினாலையும் ராவணன் வதம் செய்யப்படணுங்கிற காரணத்துக்காகவும் சீதையை ராமத்திலிருந்து பிரிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. எப்ப ராமர் தண்டகாரண்யம் வனத்துக்கு வந்தாரோ அப்பவே அக்னியில் மூட்டி அந்த அக்னியில சீத்தை இறங்க சொல்லுவார். சீதாதேவி வந்து நித்தியமான ராமருடைய அந்தரங்க சக்தி. அவங்க அந்த சீதாவோட இன்னொரு ரூபமா சீதைட்டு இருந்து இன்னொரு சக்தி பிரியும், அது மாயா சக்தி. அது மாயா சீதான்னு பேர். அவங்க அந்த மாயை சீத்தை தான் ராவன் தூக்கிட்டு போறாரு. ஒரிஜினல் சீத்தையை ராவனால தொடக்கூட முடியாது. சுண்டு வரல் கூட சீதை மேல பட முடியாது. கூர்ம புராணத்துல இந்த கதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அதாவது ராமர் தண்டகாரண்ய வனத்துல வந்த உடனே உண்மையான சீதா நெருப்புல இறங்கி அவங்க மாயா சீதா மாதிரி ஒரு ரூபத்தை உண்டு பண்ணி அந்த மாயை சீத்தையை தான் ராவணன் தூக்கிட்டு போனாரு. உண்மையான சீத்தையை ராவணன் தொட முடியாது. சுண்டு வரல் கூட பட முடியாது சீதா. ஆமா இருந்தாங்க, கௌசல்யா சுமித்ரா கைகே எல்லாரும் இருந்தாங்க. தசரதர் மட்டும்தான் ராமருடைய பிரிவு தாங்க முடியாம. அது கூட தசரதரும் ஸ்ரீ ராமரும் நித்தியமான உறவுல உள்ளவங்க. தசரதர் வந்து ராமர் மேல வாஸ்தவிய பாவத்தில் உள்ளவர். அதாவது பகவான் கூட ஐந்து விதமான ரசங்கள் அன்பு பரிமாற்றம் செய்யலாம். சிலர் வந்து பகவானத்துடைய குழந்தையா பாவிக்கலாம், சிலர் வந்து பகவான் வந்து தன்னுடைய கணவனா பாவிக்கலாம், சிலர் பக்தர்கள் பகவானத்தோடைய நண்பனா பாவிக்கலாம். இப்படி ஓரொரு பக்தர்களும் பகவான் கூட எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ பகவான் அந்த மாதிரி அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. அப்ப பகவான் இந்த உலகத்தில் வரும்போது தன்னுடைய பக்தர்கள் ஒருத்தர் தனக்கு அப்பா அம்மாவா தேர்ந்தெடுத்துக்கிறார். உண்மையில பகவானுக்கு அப்பா அம்மா யாரும் இருக்க முடியாது. ஆனா பகவான் இங்க வரும்போது அவருடைய சேவைக்காக, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அதை அப்பா அம்மா இருக்கு. அப்படி தசரதர் வந்து பகவானுக்கு ராமருக்கு அப்பாவா இருந்தார். ஆனா ராமருடைய பிரிவு தாங்க முடியாம அதை நினைச்சு நினைச்சு கதறி கதறி இறந்து போனார் சார். அது இன்னும் அவர் ராமருக்கு மேல உள்ள அன்பு காண்பி. ராமர்னாலும் தசரத பிரிஞ்சோடனே அப்படி கதறி அழுதார். ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய உறவினர்களை பிரிந்தா எப்படி ஒரு அழுது புலம்புவாரோ, அந்த மாதிரி தசரத பிரிந்த உடனே தன்னுடைய பக்தனுடைய பிரிவு தாங்க முடியாம ராமர் கதறி அழுதார். ராமர் வந்து பகவானே அவதாரம், பகவான் தான் அவதாரம், அவதாரம் பண்ணார் இந்த உலகத்துல ஒரு மாநில ரூபத்தை ஏத்துக்கிட்டு. ராமர் வந்து சாட்சாத் பகவான் தான். ஆக்சுவலி 10 அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த 10 அவதாரம் குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஸ்ரீமத் பாகவத புராணத்துல பகவான் நிறைய அவதாரம் செய்யறதா சொல்லப்பட்டிருக்கு. கடல் அலை வருது இல்லையா, கடல் அலையில எவ்வளவு அலை வந்து சொல்ல முடியுமா? இது 1வது அலையா, 2வது அலையா, 10வது அலையா சொல்ல முடியாது. அலைகள் வந்துகிட்டேதான் இருக்கு. அந்த மாதிரி பகவான் நித்தியமா லீலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். அதுல ஒரு குறிப்பிட்ட அவதாரங்களுடைய பேரு 10 அவதாரம் நம்ம சொல்றோம். அது ரொம்ப முக்கியமான அவதாரங்கள். அது இல்லாம நிறைய அவதாரங்கள் இருக்கு. அதெல்லாம் பாகவத புராணத்தை சொல்லியிருக்கு. பகவான் இன்னாருக்கு அவதாரமா பண்ணாரு. பகவான் ஒரு அவதாரம் செய்தார்னா இன்னாருக்கு இன்ன இடத்துல குழந்தையா வருவாரு, இன்னென்ன லீலைகள் பண்ணுவார்கள் ஏற்கனவே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதை வச்சுதான் நம்ம எடுத்துக்கோம். இதெல்லாம் பகவானின் லீலை. ஒரு பக்தனுக்காக அவன் கூட வர சம்மதிச்சார். உண்மையில ரங்கநாதரின் லீலை எப்படின்னா, அயோத்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரங்கநாதர பிரம்மதேவர் பூஜிச்சிருந்த விக்கிரகம், பிரம்ம லோகத்துல சத்திய லோகத்துல பிரம்மாவுடைய உலகத்துல பிரம்மாவே ரங்கநாதரை வழிபாடு பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா பிரம்மா ஒரு தடவை பகவானை குறிச்சு தவம் செய்வார். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு வந்து, பிரம்மா வந்து விஷ்ணுடைய நாபியிலிருந்து வருவார். அவர் விஷ்ணுடைய நாபியிலிருந்து வந்தோடனே பிரம்மா பார்த்தா எல்லா பக்கம் ஒரே இருட்டா இருக்கும். அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது. நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம யார்கிட்டிருந்து வந்திருக்கோம், நம்ம என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாம பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருப்பாரு. அந்த தாமரை தண்டு பிடிச்சு கீழே இருந்தா அது கீழே போயிட்டே இருக்கும். பிரம்மாவுக்கு ரொம்ப பிரமிச்சு போயிடுவார், குழப்பம் ஆயிடுவார். திரும்பவும் மேல பிடிச்சு வந்து தாமரை தண்டில் உட்கார்ந்து யோசிப்பாரு, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கும்போது ஒரு சப்தம் மட்டும் கேட்கும், ஓ பிரம்மா தபஸ் பண்ணு அப்படின்னு. உடனே பிரம்மா தபம் செய்ய ஆரம்பிப்பார். அப்படி அவர் தபம் செய்யும் போது பகவான் ஒட்டுமொத்த வைகுண்டத்தையும் அவர் காமிப்பார். அவருடைய லீலைகள் எல்லாம் காமிச்சார். அவருடைய ரூபத்தை தரிசனம் பண்ணார். பகவானே பிரம்மா தரிசனம் பண்ணார். அப்படி தரிசனம் பண்ணோடனே பகவான் பிரம்மா, பிரம்மாவை குறிச்சு பகவான் ரொம்ப, சாரி, பகவானை குறிச்சு பிரம்மா ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்தார். அப்ப கேட்டுக்கிட்டார், பகவானே நீங்க இப்படியே எப்பவுமே எனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு. அப்ப பகவான் தன்னையே ஒரு அச்சா விக்கிரகமா பிரம்மாட்ட கொடுத்தார். இந்த விக்கிரகத்தை நீ வழிபாடு பண்ணி எனக்கும் இவருக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படிதான் ரங்கநாதர் பகவான் இருந்து பிரம்மலோகத்துல வந்தார். பிரம்மா எப்பவுமே ரங்கநாதர் பூஜிச்சுட்டு இருப்பார். அப்ப ஒரு நாள் அந்த காலத்துல, வேத காலத்துல, பூலோகத்தில் உள்ள சக்கரவர்த்திக்கு எல்லாம் தேவலோகத்துக்கு போவாங்க, தேவலோகத்தில் உள்ளவங்க எல்லாம் பூலோகத்துக்கு வருவாங்க. அப்ப இங்க அயோத்தியாவை ஆண்டுட்டு இருந்த சக்கரவர்த்தி சுவாகு மகாராஜ், சுவாகு சக்கரவர்த்தி அயோத்தியாவுடைய முதல் முதல் இருந்த சக்கரவர்த்தி, முதல்ல வைவஸ்வத மனு அவங்கள் அந்த ரகுவம்சத்தில் வரக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி சுவாகு மகாராஜ், அவர் ஒரு நாள் பிரம்மலோகம் வருவார். அந்த பிரம்மலோகத்துல வந்து ரங்கநாதரை பார்த்த உடனே சுவாகு மகாராஜுக்கு ஒரு இனம் புரியாத அன்பு ஏற்பட்டுடும். அவர் வந்து முதல் தபஸ்யா பண்ண ஆரம்பிப்பார். அயோத்தியால வந்து சராயு நதிக்கரையில சாப்பிடாம தூங்காம மலையில பனியில வெயில்ல ரொம்ப கடுமையான பல ஆயிரம் வருஷங்கள் தபம் செய்தார். அப்ப பகவானுக்கு அயோத்தியாவுக்கு வரணும் முடிவு பண்ணிடுவார். ஆனா பிரம்மானால முடியாது, பிரம்மானால ரங்கநாதர் பிரிஞ்சிருக்கவே முடியாது. பிரம்மா சொல்லுவாரு, இல்ல இல்ல முடியாது, நீங்க போக கூடாது, நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். இப்ப ரங்கநாதர் சொல்லுவாரு, பிரம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ காலையில பூஜை செய், அடுத்து நீ அடுத்த உன்னுடைய பூஜை காலத்துல நான் வந்துடுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா பிரம்மாவுடைய ஆயுள் காலமும் நம்முடைய ஆயுள் காலத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்முடைய ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி தான், பிரம்மாவோட ஆயுள் காலம் நீண்ட ஆயுள் காலம். அதனால பிரம்மா அடுத்து பூஜை செய்யும்போது பகவான் அங்க போயிடுவார். அதுக்கு இன்னும் பல வருஷங்களாக நம்முடைய ஆயுள் காலம் படி. அப்படி பிரம்மா அயோத்தியால வந்தார், சாரி ரங்கநாதர் அயோத்தியாவுக்கு வந்தார் இஸ்வாது மகாராஜோடைய பிரார்த்தனையினால. அதுக்கப்புறம் பல பலர் வழிபாடு பண்ணி, ஸ்ரீராமரும் வழிபாடு பண்ணி, அப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி விபீஷனுக்கு ராமரை பிரிய மனசே கிடையாது, ராமர் ரங்கநாதர் எடுத்து அவருக்கு கொடுத்தார். அந்த சமயத்துல இந்த கதை இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் தர்மவர்ம ராஜா இங்க தபஸ் செய்யறாரு, ரங்கநாதர் இங்க இருக்கணும்னு. உண்மையில ரங்கநாதர் முடிவு பண்றாரு அவர் இங்க இருக்கணும்னு. எல்லாத்துக்குமே அவருடைய சுதந்திரம், அவருக்கு பகவான் வந்து முழு சுதந்திரமானவர், அவர் விருப்பப்படி என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னொன்னு, பகவானுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்துன்னு விரும்புவார். ஏற்கனவே ஒரு பக்தனை சந்தோஷப்படுத்தினார் பிரம்மாவை, அதுக்கப்புறம் தர்ம சுவாது மகாராஜா சந்தோஷப்படுத்தினாரு, இப்ப தர்மவர்ம ராஜாவும் சந்தோஷப்படுத்தினார். அப்படி பகவானுடைய பக்தர்கள் எல்லாருமே பகவானை சந்தோஷப்படுத்த நினைப்பாங்க, பகவான் தன்னுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்த நினைப்பாங்க. இதுதான் பகவானுக்கு பக்தர்கள் அன்பு பரிமாற்றம். பகவானுக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதரிக்கிறார். விபீஷணனுக்கு ராமர் பிரிஞ்சு மனசு இல்ல, ராமர் கூட இருக்கும் நினைச்சாரு. ராமர் தான் சொன்னார், நான் வர முடியாது, நீ வேணா ரங்கநாதர் கூட்டிட்டு போயிட்டேன்னு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. இனி ஏதாவது சந்தேகம் தான், அப்புறமா வந்து கேளுங்க. ஜெய் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ சீதாலா லக்ஷ்மண் ஹனுமன் சமேத ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு.